மூலமாக ரட்சிப்பு மனிதனுக்கு கொடுக்கப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்பும் பிசாசனுடைய ராஜ்யத்துக்கு விடுகிற ஒரு அடி. அவங்ககிட்ட பிரித்து நரகத்தின் பிடியிலிருந்து பிடித்து ஆண்டவர் பரலோகத்திற்கு நேராக கொண்டு வருகிறார். அதனால்தான் பார்க்கும் பொழுது கூட லூக் படிக்க வேண்டாம், லூக்கா 15 அதிகாரத்தில் 7 வசனம் 10 வசனத்தில் படிச்சீங்கன்னா தெரியும். இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுவார், மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தூதர்களின் நடுவிலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும். யோசிச்சு பாருங்க, ஒரு நபர் மனம் திரும்பும் போது பரலோகமே கொண்டாடுகிறது. ஒரு நபர் மனம் திரும்பும் பொழுது தூதர்கள் ஆர்ப்பரித்து ஆண்டவரை மகிமைப்படுத்துறாங்க. காரணம் என்ன? நரகத்தின் பாதையில் இருந்த ஒரு நபரை பரலோகத்திற்கு நேராக திருப்பப்பட்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது பிசாசிற்கு ஒவ்வொரு ஆத்மா ரட்சிக்கப்படும் பொழுதும் அவனுக்கு அது அவன் மேல் விடுகிற அடி, அவனுக்கு தோல்வி ஆண்டவருக்கு வெற்றி நடந்துட்டே இருக்கு. இப்படி இருக்கிறதுனாலே அவன் அந்த தோல்வியை அவன் ஒருபோதும் முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளுகிறது கிடையாது. பிசாசு கிட்ட இருந்த ஒரு சுபாவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்றைக்குமே தன்னுடைய முயற்சியை அவன் கைவிடவே மாட்டான். ஒரு தடவை தோத்து போயிட்டோம்னா இனி அங்க போய் மோதக்கூடாது அப்படின்னு அவன் நினைக்க மாட்டான். அடுத்த முறை திருப்பி அட்டெம்ப்ட் பண்ணுவான், திருப்பி அட்டெம்ப்ட் பண்ணுவான், வேற விதத்தில் அட்டெம்ப்ட் பண்ணுவான். எப்படியாகிலும் அந்த நபரை நம்ம கிட்ட இருந்து போய்விட்ட அந்த நபரை மறுபடியும் நம்ம கிட்ட கொண்டு வரலாம் என்று சொல்லி அவன் ஓயாமல் பிரயாசம் எடுத்துட்டே இருப்பான். எப்படியாகிலும் அவர்களை மறுபடியும் அவங்க மரணத்திற்கு முன்பதாக அவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வரணும்னு அவன் நினைச்சிட்டே இருப்பான். இல்ல, தேவ பிள்ளைகள் என்னைக்குமே ரொம்ப கவனமா இருக்கணும். நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், அபிஷேகம் பெற்றுட்டோம், நம்ம ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம மெத்தனமா இருந்துடவே கூடாது. நான் இங்க சபையில இவ்வளவு கடுமையான உபதேசத்தை வேதத்தை அப்படி நம்ம சொல்லிக் கொடுக்கிறதுக்கு காரணமே அதுதான். கேர்லெஸ்ஸா நம்ம ரட்சிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி கேர்லெஸ்ஸா யாரும் இருந்துடவே முடியாது. ஏனென்றால் இந்த உலகத்திலே நாம் சந்திக்க போகிற ரெண்டில் ஒன்று, அதாவது ஒன்று நம்முடைய மரணம் அல்லது கிறிஸ்துவின் வருகை, இந்த ரெண்டிலே ஒன்றை எதை நம்ம முந்தி சந்திக்கிறோமோ அது வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பை நம்ம ஜாக்கிரதையை நம்ம பார்த்துக்கொள்ளும். அது வரையிலும் நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் ஆண்டவருக்கே சொந்தமாயிருக்கணும். பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கிடைத்து விடக்கூடாது. ஒருவன் எத்தனை வருஷம் கர்த்தருக்காய் வாழ்ந்தும் அவன் மரணத்திற்கு முந்தின நாள் அவன் வாழ்க்கையிலே பிசாசுக்கு இடம் கிடைத்து விட்டால் அவன் மரிக்கும் பொழுது அவன் நரகத்துக்கு போயிடுவான். அது ரொம்ப வேதனையான ஒரு காரியம். பல வருஷங்கள் அவன் வாழ்ந்திருக்கல் ஆண்டவருக்கு அதை நினைக்கப்படுவதில்லை. ஒரு நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அவன் அநியாயம் செய்தால் அவன் நீதி நினைக்கப்படுவதில்லை என்று வேதம் தெளிவாக சொல்லுது. ஆகையினாலே அவன் நீதியிலிருந்து விலகி போயிட்டான், அவனுடைய மரண நேரத்தில் அவன் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அங்கதான் அவனுடைய நித்தியம் இருக்க போகுது. மறிக்கும் போது அவன் யாரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறான், அதுதான் முக்கியம். அதுக்கு முன்னால் அவன் பிசாசோடு பல வருஷம் வாழ்ந்திருந்து கடைசி நேரத்தில் ரட்சிக்கப்பட்டுட கூட பரவாயில்ல. கள்ளன் கடைசி வரைக்கும் பிசாசோட வாழ்ந்துட்டு இருந்தான். சிறுவையில் அந்த மரணத்திற்கு முன்னால சில நிமிஷத்துக்கு முன்பதாக அவன் கர்த்தரோடு வாழ்வதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான், அது பரலோகத்துக்கு போயிடுச்சு. யூதாஸ் அதுவரைக்கும் ஆண்டவரோடு வாழ்ந்துட்டு இருந்தான், கடைசியில் அவன் பின்வாங்கி அவன் பிசாசுக்கு இட கொடுத்தான், கடைசியில் அவனுடைய வாழ்க்கை நரகத்துக்கு போச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கையிலே நாம எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு நாளும் பார்க்கணும், ஒவ்வொரு நிலைமையிலையும் பார்க்கணும். குறிப்பாய் நம்முடைய மரண நேரத்தில் ஆண்டவரோடு அல்லது கர்த்தருடைய வருகை நேரத்தில் ஆண்டவரோடு நம்முடைய வாழ்க்கை முடிவடையணும், அதுதான் முக்கியம். ஆகையினாலே பிசாசு இந்த விஷயத்திலே ஒருவரை கூட விட்டு வைக்கிறது இல்லை. ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் உண்மையா சொல்ல போனா அவிசுவாசிகள் கிடையாது. பிசாசனுடைய டார்கெட் என்னைக்குமே விசுவாசிகள் தான், அவர்களைத்தான் போக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பான். பேதுரு அதைத்தான் நமக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். 1 பேதுரு 5:8 பார்க்கும் பொழுது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனென்றால் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று வேதம் சொல்லும். அப்போ ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை எப்படியாவது டிராப் பண்ண முடியுமா என்பதை அவன் கண்ணும் கருத்துமாய் பார்த்துருக்கிறான். இதிலே பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவும் அவனுடைய டார்கெட்ல இருந்தார். இயேசு கிறிஸ்துவே அவனுடைய டார்கெட்ல இருக்கிறார்னா மத்தவங்களை எந்த மூலம் யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவே அவன் போக்கஸ் பண்ணிட்டு இருந்தான், எப்படி ஆகிலும் இவரை தன் வசப்படுத்த முடியுமா அப்படின்றத அவன் ட்ரை பண்ணிட்டே இருந்தான். அதனாலதான் அவன் ஆரம்பத்தில் சோதித்ததிலிருந்து அவருடைய வாழ்க்கை முழுவதிலும் சோதனைகள் வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் அவருக்கு சோதனைகள் இருந்துட்டே இருந்துச்சு. இப்பொழுது அவர் சிலுவைக்கு போக போறாரு, அடுத்த நாள் சிலுவையை சந்திக்க போறார். மரித்து எல்லாருடைய பாவங்களுக்கு சுமந்து மரிக்க போறார். அதுக்கு முந்தின நாள் அவர் சீஷர்களை திடப்படுத்திக் கொண்டே இருக்கும் பொழுது தன்னை பத்தி ஒரு சின்ன சாட்சி கொடுக்கிறார். தன்னுடைய ஸ்டாண்டர்ட் என்ன, தன்னுடைய நிலைமை என்னங்கிற இந்த ஒரு வசனத்துல அழகாக சொல்றாரு. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை. உங்களை இவ்வளவு ரெடி பண்றது, நிறைய பேசிட்டேன், இனி நான் உங்களுடன் அதிகமா நான் பேச போறதில்லை, எல்லாம் முடிஞ்சிருச்சு. இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. இந்த உலகத்தின் அதிபதி எங்கிட்ட வரான், எங்கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்குமா, என்னை பிடிக்க முடியுமா என்று சொல்லி எங்கிட்ட வரான். பாருங்க, இயேசு கிறிஸ்துவிட்ட வர வந்து அவரை சோதித்த அந்த முதல் நேரத்துல தான் வந்தான் கிடையாது. அவர் சிலுவைக்கு போறதுக்கு முன்னால கூட அந்த முந்தினாளோட வந்து நிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, வரான், எங்கிட்ட பாக்குறான், ஏதாவது குற்றத்தை கண்டுபிடிக்க முடியுமா பாக்குறான். ஆமா, நான் கிளீனா இருக்கிறேன், எங்கிட்ட அவன் ஒண்ணுமே செய்ய முடியாது, ஒண்ணுமே சொல்ல முடியாது, என் வாழ்க்கையில ஒரு குற்றத்தை கூட அவனால் சொல்ல முடியாது. தான் எவ்வளவு கிளீனா இருக்கிறன்றத ஆண்டவர் சாட்சி சொல்லிவிட்டு அடுத்த நாள் அவர் சிலுவைக்கு போகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களில் தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய விஷயம், பிசாசுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது. பிசாசுக்கு நம்மிடத்தில் ஒன்றும் இருக்கக்கூடாது, இதுதான் முக்கியம். ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு பல நேரத்தில் நம்ம கேஷுவலா அல்லது கேர்லெஸ்ஸா ஏதோ ஒரு சின்ன விஷயத்திற்கு நம்ம இடம் கொடுக்கும். அந்த இடம் கொடுக்கிறது நமக்கே தெரியாது, அது வளர்ந்து 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 நமக்கு தெரியாமலே வளர்ந்து நம்முடைய வாழ்க்கையின் பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில தான் நடக்குது, பெரும் பகுதியை ஆக்கிரமித்துக் கொள்ளும். அதன் பிறகு ரொம்ப தூரம் போயிடுவாங்க, தங்களை அறியாமலேயே தூரம் போயிடுவாங்க. அதன் பிறகு வெளியே வருவதற்கு அவங்க முயற்சி எடுத்தாலும் முடியாது, ஒரு கட்டத்தில் போனவருக்கு வெளியே வரவே முடியாது. பெரிய அளவுக்கு அவனுடைய டாமினேஷன் அவங்க மேல வந்துடும், அவங்களுடைய ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. ஆகினாலே தேவ பிள்ளைகள் ரொம்ப கவனமா இருக்கணும். அதனாலதான் எபேசியருக்கு எழுதின நிருபம் 4:27 வாசிக்கலாம். அங்கே பவுல் விசுவாசிகளுக்கு ஒரு நல்ல எச்சரிப்பு ஒன்றை கொடுக்கிறார். வாசிப்போம், 4:27.
பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள்.
பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள், போதும், பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள். ஏன்னா நீங்க கொஞ்சம் இடம் கொடுத்துட்டீங்கன்னா உங்க லைஃப் அவன் கொஞ்சம் கொஞ்சமா ட்ராப் பண்ணிட்டே வந்துருவான். இடம் கொடுக்காதீங்க. இப்ப இயேசு கிறிஸ்து கொடுத்த இந்த ஸ்டேட்மெண்ட்ல என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, பிசாசுக்கு என் வாழ்க்கையில ஒரு விஷயத்துல கூட இடம் கொடுக்கல, டோட்டலா நான் கிளீனா இருக்கிறேன். ஒரு விஷயத்துல கூட அவனுக்கு என் வாழ்க்கையில இடமே கிடையாது. அவனை எந்த விஷயத்துல என்னுடைய வாழ்க்கையில அவன் பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது, நான் 100% கிளீனா இருக்கிறேன் என்று அவர் தன்னை குறித்து விட்னஸ் பண்றார். சரி, இப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நடைமுறை வாழ்க்கையில நம்ம பார்க்கும் போது பல விஷயங்கள் இது நமக்கே தெரியாது. நம்ம பிசாசு என்பது நமக்கு வந்து ஒரு கோரமான முகத்திலேயே ஒரு அது என்ன சொல்றதுன்னா நமக்கு தெரியற மாதிரி எந்த விதத்திலையும் ஒரு விசுவாசியை அப்ரோச் பண்ணாது. ஒரு அவிசுவாசியை பிசாசு அப்ரோச் பண்றதை கூட தெரிஞ்சிடும் அவங்களுக்கு நடக்கிற காரியங்களை வச்சு. ஆனால் ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையிலே பிசாசு நுழைகிறது, அவங்க வாழ்க்கையில செயல்படுகிறது என்பது புரிஞ்சு கொள்வது ரொம்ப சிரமமான விஷயம். அது சாதாரணமா இருக்கும், ஆனா அந்த இடத்துல பிசாசுடைய ஆதிக்கம் இருந்து கொண்டே இருக்கும். அது எப்படின்றத உங்களுக்கு நான் ஒரு சிலருடைய வாழ்க்கையின் மூலமாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்வோம், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5 ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனையான காரியம். வாசிக்கலாம், 3 வாசிக்கலாம்.
அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பிராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள்.
தன் மனைவி அறிய
அவன் கிரயத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
ஒரு பங்கை கொண்டு வந்து
அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி அனனியாவே,
நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து
பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி
சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினது என்ன? கேட்டாம் பாரு ஒரு கேள்வி. இந்த அனனியாவும் சப்பிராலும் விசுவாசிகள், அதுவும் எழுப்புதலி நேரத்திலே விசுவாசிகள், அதான் பெரிய காரியம். பலத்த எழுப்புதல் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் பலமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். எழுப்புதல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. அந்த நேரத்தில் ரட்சிக்கப்பட்டு இவர்கள் சபையில வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த நாட்களில் எழுப்புதலின் உச்ச கட்டத்தில் இருந்ததுனாலே ஜனங்கள் ரொம்ப எமோஷன் ஆயிட்டாங்க. ஆண்டவருக்காக எதையும் இழக்க, எதையும் கொடுக்க, எல்லாத்தையும் கொடுக்கறதற்கு ஜனங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க. அந்த அளவுக்கு டோட்டலா எல்லாம் தங்களை டெடிகேட் பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது எமோஷனலா ஜனங்கள் என்ன செய்கிறார்கள், தங்கள் வீடுகள் நிலங்களை எல்லாம் வித்து கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் கொடுத்துட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்க ஆண்டவர் மேல வச்சிருக்கிற அன்பு, அந்த எழுப்புதலின் சந்தோஷம் அவங்களால கட்டுப்படுத்த முடியல. எதையும் ஆண்டவருக்கு கொடுக்க ரெடி ஆயிட்டாங்க. அப்படி வந்தபொழுதுதான் இந்த சபையிலே, இந்த ஆதி சபையிலே அனனியாவும் சப்பிராலும் இருக்கிறார்கள். இவர்களுக்கும் நிலம் ஏதோ வீடு இருந்திருக்கிறது, அதை விற்றாங்க. விற்று கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே கொண்டு வந்து அந்த பணத்தை வைக்கிறான். வைக்கும் பொழுது பேதுருவுக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துறார். இந்த அனனியா எல்லாரும் தங்கள் சாஸ்திகளை வித்து நிலத்தை கொண்டு வந்து வித்து அதை அதில் இருக்கிற பணத்தை கொடுக்கிற மாதிரி இவனை கொண்டு வந்து வைக்கிறான். ஆனால் இவனுடைய காரியத்தில் இந்த இடத்துல ஒரு பிசாசுடைய வேலை ஒன்று இருக்கிறது. வெளி தோட்டத்துக்கு பார்க்கும்போது அனனியா ஒரு நல்ல விசுவாசி, தன்னுடைய நிலத்தை வித்து ஏராளமான பணத்தை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்தில் வைக்கிறான். எல்லாரும் நினைச்சிருப்பாங்க, பரவாயில்ல, அனனியா கூட தன்னுடைய நிலத்தை எல்லாம் வித்து கொண்டு வந்து ஆண்டவருக்கு கொடுத்துட்டானே. மற்றவங்க பார்வையில இவன் ஒரு பெரிய அர்ப்பணிப்பான ஒரு விசுவாசி, ஆண்டவருக்கு தன் நிலத்தை எல்லாம் வித்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு அர்ப்பணிக்கிற விசுவாசி வெளி பார்வையில. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில பார்த்தால் அந்த இடத்துல ஒரு பிசாசனுடைய கிரியை ஒன்று இருக்கிறது. இந்த காரியத்தை ஆண்டவர் பேதுருவுக்கு துல்லியமாய் வெளிப்படுத்துறார். இவன் இந்த நிலத்தை வித்தான், ஒரு பங்கை தன் வீட்டில வைத்துக் கொண்டு ஒரு பங்கை கொண்டு வந்து இதை நிலத்தை இவ்வளவுக்கு வித்தேன்னு சொல்லி அவன் ஒரு பொய் சொல்லி கொண்டு வந்து கொடுக்கிறான். பாதி என் வீட்டில் வச்சுட்டு பாதி கொண்டு வந்து கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. ஆனால் நிலத்தை வித்தோம், அதோட பணத்தை கொண்டு வந்து கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒரு அமௌண்ட் தனக்குன்னு வைத்துக் கொண்டு ஒரு அமௌண்ட் கொண்டு வந்து பொய் சொல்லி கொண்டு வந்து வைத்தான். இது அனனியாவுக்கு நிச்சயமாகவே ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்காது. நம்ம மனைவிக்கு கூட இது ஒரு பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம லேண்டு நம்ம வித்தோம், நம்ம ஒரு பார்ட்டி ஒரு பங்கு நம்ம வச்சுட்டோம், ஒரு பங்கு நம்ம கொடுக்கிறோம், இதுல என்ன தப்பு? அவங்களுக்கு அது பெருசாவே தப்பா தெரிஞ்சிருக்காது. ஏன்னா இன்னொருத்தருடைய பொருள் இவங்க அபகரிக்கல. இவங்க லேண்டை வித்தாங்க, இவங்க பிளான்ல பாதி வச்சு பணத்தை பாதி வச்சாங்க, பாதி கொடுத்தாங்க. இவங்க யாருக்கும் எந்த அநியாயம் பண்ணல, யாருக்கும் எந்த துரோகம் பண்ணல, யாருடைய நிலத்தையும் அபகரிக்கல. அப்படி இருக்கும் பொழுது இவங்களுக்கு அது கொஞ்சம் கூட தப்புன்னு தெரிஞ்சிருக்காரு. இவங்க பேசிருப்பாங்க, சரி எல்லாத்தையும் எதுக்கு மொத்தமா என் கொடுக்கணும், பாதி நம்ம வச்சுக்கலாமே, நம்ம செலவுக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தேவையா இருக்கமே, அப்படியே நல்ல சென்ஸ்ல யோசிச்சிருப்பாங்க. யோசிச்சுதான் அவங்க வச்சுட்டு பாதி கொண்டு போய் கொடுத்தாங்க. ஆனா சொல்லி கொடுக்கும் போது நிலத்தை இவளுக்கு வித்தோம்னு சொல்லி ஒரு ஜஸ்ட் ஒரு பொய், அவ்வளவுதான். பெரிய காரியம் இல்ல, பெரிய ஏமாத்து தானே எல்லாம் இல்ல. தன்னுடைய காரியத்துல வச்சது பாதின்றத சொல்லுட்டான், அவ்வளவுதான். அவன் சொன்ன வார்த்தை அதுதான், பாதின்னு சொன்னதுக்கு பதில புல்லுன்னு சொல்லிட்டான். ஆனால் இந்த இடத்தை, இது அனனியாவுக்கு பெரிய தப்பா தெரியல, சபீராள் அவருடைய மனைவியாகி சபீராளுக்கு அது பெரிய தப்பா தெரியல, சாதாரணமா யாருக்கு யோசிச்சு பார்த்தா பெரிய தப்பாவே தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் அந்த பொய் பெரிய விஷயமா இருந்துச்சு. ஏன் இந்த ஒரு சின்ன பொய் ஏன் ஆண்டவருக்கு அவ்வளவு பெருசா தெரிஞ்சது? இது அவன் உயிரையே விட்டான், அவன் மனைவி உயிரையே விட்டான். ஒரு சின்ன பொய் ஆண்டவருக்கு எவ்வளோ பெரிய விஷயமா? ஒரு சின்ன பொய் போய் ஆண்டவருக்கு இவ்வளவு பெரிய விஷயமா? பெரிய விஷயம் தான். ஆண்டவருக்கு அந்த பொய்ன்றது பெரிய விஷயம் இல்ல, அந்த பொய்க்கு பின்னால ஒருத்தர் நிக்கிறான், அவன் தான் பெரிய விஷயம். பொய்ங்கிறது நம்ம சாதாரண நினைக்கிறோம், சாதாரண ஒரு சின்ன விஷயம் நினைக்கிறோம், சின்ன விஷயம் தானே, இதுக்குதான் பொய் சொன்னோம், இதுக்கு ஒரு சின்ன பொய் தானே, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பான நினைக்கிறோம். ஆனா அந்த பொய்ங்கிறது ஒரு சின்ன விஷயமாய் நமக்கு தெரியுது, ஆனா அந்த பொய்க்கு பின்னால ஒரு பெரியவன் ஒருத்தர் நிக்கிறான். அது நிறைய பேருக்கு தெரியறது இல்ல, இது சின்ன பொய் தானே நினைக்கிறோம். அந்த சின்ன பொய்க்கு பின்னால் ஒரு பெரியவன் ஒருத்த நிக்கிறானே, அதை யாருமே நோட்டீஸ் பண்றதில்லை. அந்த பொய்க்கு பின்னால சாத்தான் இருந்த காரணத்தினாலேதான் இந்த இடத்திலே அவன் இவ்வளவு தூரம், அந்த நிமிஷத்தில் அவன் ஜீவனை விடும்படி ஆண்டவருடைய கோபம் அவன் மேல் பற்றி எறிந்தது. அதே நிலைமை நம்ம மனைவிக்கு பின்னால் நடந்தது நமக்கு தெரியும். காரணம் என்ன? ரெண்டு பேருடைய உயிர் போறதுக்கு காரணம் ஒரு சின்ன பொய். அது யாரையும் ஏமாத்துறதுக்காக சொன்னதில்லை, அபகரிக்கிறதுக்காக சொல்ல, மற்றவருடைய பொருள் அபகரிக்கிறதுக்காக சொல்லப்பட்ட பொய் இல்ல. இவங்க பொருளை கொடுத்ததுல ஒரு சின்ன பொய், அவ்வளவுதான். நம்ம பார்வையில் நம்ம அப்படிதான் சொல்லுவோம், இது ஒரு சின்ன பொய் தானே. ஆனால் ஆண்டவர் அந்த சின்ன பொய்யை அல்ல, அதுக்கு பின்னாலே இருக்கிறதான பேக்ரவுண்ட பாக்குறாரு. பிசாஸ் அந்த இடத்துல நிற்கிறான். அப்ப நம்ம வாழ்க்கையில கவனிக்க பாருங்க, அனனியா சபீரா நினைச்சிருப்பாங்களா? நினைச்சிருக்கவே மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயம் தானே இது, போலதான் நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கிற பல விஷயங்களை இது சின்ன விஷயம் தானே நம்ம நினைக்கிறோம். நமக்கு அது சின்ன விஷயமா இருக்கும், ஆனா ஆண்டவர் வந்து அந்த சின்ன விஷயத்துக்கு பின்னால யார் இருக்கிறான்னு ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம சின்ன விஷயத்தை அந்த பாயிண்ட் அந்த விஷயத்தை மட்டும் தான் பாக்குறோம், ஆனா அதுக்கு பின்னால யார் இருக்கிறான் ஆண்டவர் பார்க்கிறார். இதுக்கு பின்னால யார் இருக்கிறா நம்ம வாழ்க்கையில நம்ம கவனிக்கிறோம். என்னைக்குமே சொல்றேன், ஒரு பொய் கூட ஒரு மனுஷனுடைய ஜீவியத்தை மரணத்திற்குள் கொண்டு போய் நரகத்திற்குள் கொண்டு போக முடியும். அனனியா சப்பீரா பரலோகத்துக்கா போயிருப்பாங்க? கண்டிப்பா இல்ல. இவங்க ரட்சிக்கப்பட்ட என்ன பிரயோஜனம், சபைக்கு வந்து என்ன பிரயோஜனம், நிலத்தை வித்து என்ன பிரயோஜனம், அந்த கிரயத்தை கொண்டு வந்து கொடுத்து என்ன பிரயோஜனம், அத்தனை காரியத்தை செய்தும் ஒரே ஒரு பொய் ரெண்டு பேரையும் டைரக்டா நரகத்துக்கு தூக்கிட்டு போயிடுச்சு. ஒரு செகண்ட்ல முடிஞ்சிருச்சு எல்லாத்தையும். அப்ப நம்ம வாழ்க்கையை நம்ம கவனிக்கணும். ஒரு சின்ன விஷயம் நமக்கு சின்னதா தெரியாது, சின்ன விஷயம், ஆனா ஆண்டவர் அதோடைய சோர்ஸ் பாக்குறாரு, அது எது எந்த பின்னணியில் அது நடக்குதுன்னு பாக்குற. அதான் ஆண்டவர் சொன்னாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. அப்ப இந்த அனனியா சப்பீரார்கிட்ட பிசாசுக்கு ஒன்று இருந்துச்சு, என்ன, பொய் சொல்ல வைக்கிற ஒரு சின்ன காரியத்தை அவன் தூண்டி விட்டான். அவன் நிலத்தை வைக்கும் போது உண்மையிலேயே கொடுக்கணும்னு தான் வித்துருப்பாங்க, ஆனா பிசாசு பேசிடுமா அதுக்கு பிறகு, எதுக்கு ஃபுல்லா கொண்டு போய் கொடுக்குறேன், பாதி கொடுத்துட்டு பாதி வச்சுட்டு. ஆனா எல்லாரும் ஃபுல்லா கொடுக்குறாங்களே, இவன் வேணும் யோசிச்சிருப்பான், நீயும் கூட செய்ய ஃபுல்லு சொல்லி கொடுத்துரு, இவ்வளவுதான் வித்தன் சொல்லி கொடுத்துரு, எல்லாரும் வித்து கொடுக்கறான் ஃபுல்லா கொடுக்கணும் சொல்லி கொடுக்கறாங்க, அப்ப நீ ஒரு வார்த்தை சொல்லி எப்படி கொடுத்துரு, பாதி உனக்கு வச்சுக்கோ. இந்த தூண்டுதலை தான் பிசாசு கொடுத்துருப்பான். இது அவன் நினைச்சிருப்பாங்க ரெண்டு பேருமே, இது மைண்ட்ல தானா வர ஒரு எண்ணம், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம எதிர்காலத்துக்கு நமக்காக வச்சுக்கிறதான ஒரு காரியம் அப்படின்னு அவங்க ஒரு சாதனமா தான் நினைச்சிருப்பாங்க, நியாயமா தான் நினைச்சிருப்பாங்க, நியாயப்படுத்தி இருப்பாங்க அந்த விஷயத்தை, அப்படி நினைச்சிட்டு தான் அவங்க செய்யறாங்க. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த வந்த எண்ணம், அந்த எண்ணம் எங்க இருந்து வந்துச்சு, பிசாசு நடத்தது வந்துச்சு. அவருடைய பொய் சொல்லும்படி தூண்டிய காரியம் எங்க இருந்து வந்துச்சு, அது பிசாசு நடத்தது வந்துச்சு. இதுதான் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய ஒரு டிராஜடி நடப்பதற்கு, அவங்க ரெண்டு பேரும் நரகத்திற்கு போகிறதற்கு இந்த ஒரே காரியம். இப்ப இந்த இடத்துல பிசாசு ஜெயிச்சுதான். இந்த ரெண்டு ஆத்மாவையும் பாருங்க, தன் கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்துச்சு ஒரு காலத்துல, அனனியாவும் சப்பீராவும் இவங்க ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர்கிட்ட வந்தாங்க. கடைசியில அவனை அவங்களுக்குள்ள ஒரு பொய் என்ற ஒரே ஒரு காரியத்தை உள்ள போட்டு நரகத்துக்கு தூக்கிட்டு போயிட்டான். இப்ப யார் ஜெயிச்சது, யாரு, பிசாசு ஜெயிச்சுட்டான். இந்த ரெண்டு பேருடைய வாழ்க்கையில பிசாசு ஜெயிச்சுட்டான். இவங்க உள்ளே வந்துட்டு கடைசியில நரகத்துக்கு போறாங்க, அவங்க விசுவாசிய வராமலே நரகத்துக்கு போயிருந்தா கூட பரவாயில்ல, ரட்சிக்கப்பட்டு சபைக்குள்ள வந்துட்டு பிசாசுக்கு ஒரே ஒரு விஷயத்துல இடம் கொடுத்துட்டு கடைசியிலே அவங்க நரகத்துக்கு போறாங்க ரெண்டு பேருமே. இதுதான் பிசாசுடைய சக்சஸ். பிசாசு அவன் சின்ன ஒரு தாட்ல நம்முடைய வாழ்க்கைக்குள் நுழைய முடியும். அந்த எண்ணம் அது எங்கிருந்து வருதுன்னு நமக்கு தெரியாது, ஆனால் அந்த வசதம் அந்த எண்ணங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு உகந்ததா இருக்கிறதா மாறா இருக்கிறதா என்பதை நம்ம கவனிக்கணும். அந்த விஷயத்துல நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு மாறாய் ஒரு எண்ணங்கள் நமக்கு வருகிறது என்றால், அதை நம்ம செயல்படுத்த ஆரம்பிக்கிறோம் என்றால், அங்க பிசாசுடைய ஒரு ஸ்டெப் நம்முடைய லைஃப்ல இறங்குதுன்னு அர்த்தம். அது டெவலப் ஆகும், டெவலப் ஆகும், டெவலப் ஆகும், ஒரு கட்டத்தில் அது மிகப்பெரிய அளவில் டிராஜடியாய் இன்னும் சொல்லப்பட நரகத்தில் கொண்டு போய் நம்மை நிறுத்தி வைத்து விடும். முதல் சம்பவம். அடுத்தது பாருங்க, பிசாசு இப்படி ஒரு ஆத்மாவை இப்படி கொண்டு வருவது மட்டுமல்ல, சரீர பிரகாரமாகவும் கூட அவன் ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல வருகிறான். வாசிக்கலாம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 13:11 வாசிக்கலாம். 10:11,
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ,
18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்டிருந்த ஒரு ஸ்திரீ
அங்கே இருந்தாள்.
அங்கே இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். போதும். இங்கே பார்க்கும் பொழுது சரீரத்திலே இங்க ஒரு பெண் 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஒரு ஆவி. இவள் ஒரு ஆபிரகாமின் குமாரத்தி என்று 16 சொல்லுகிறது. ஆபிரகாமின் குமாரத்தினை இவள் ஒரு விசுவாசி அடையாளமானவள். இன்னைக்கு விசுவாசிகளை பத்தி தான் சொல்ற, ஆண்டவரை அறிந்தவர்கள். அனனியா சப்பீராவும் ஆண்டவரை அறிந்தவர்கள். அதே போல இவளும் விசுவாசிகளின் தகப்பனாகிய ஆபிரகாமின் வம்சத்திலே வந்தவள். ஆகியனால் இவள் ஒரு விசுவாசி அடையாளமானவள். இவள் பரலோகத்துக்குரியவள். ஆனா இவருடைய வாழ்க்கையில 18 நீண்ட வருஷங்கள் ஒரு ஆவி இவளுக்குள்ள வாசமாயிருக்குது. இவள் தவறாமல் ஜெபாலயத்துக்கு வந்துட்டு போற ஒரு பெண் தான் இல்லையா. வாரந்தோறும் சனிக்கிழமை தோறும் ஜெபாலயத்துக்கு வந்துட்டு போறா. ஓய்வு நாளை தவறாமல் ஆசரிக்கிறவளாய் இருக்கிறார். ஆபிரகாமின் குமாரத்தியாய் இருக்கிறாள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வதற்கு தகுதியான ஒரு பெண்ணாய் இருக்கிறாள். ஆனாலும் இத்தனை நல்ல விஷயங்கள் இவளுக்கு பின்னால் பேக்ரவுண்ட், நல்ல பேக்ரவுண்ட் இருந்தாலும் இவளுக்குள் ஒரு ஆவி புகுந்திருக்கிறது. இந்த ஆவி 18 நீண்ட வருஷமாய் இவளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த 18 நீண்ட வருஷம் இவளுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த ஆவி இவளை வியாதி உள்ளவளாய் மாற்றிவிட்டது. ஸ்பைனல் கார்டில் ஒரு ப்ராப்ளம் கிரியேட் பண்ணி முதுகு வளைஞ்சு போச்சு. அப்ப யோசிச்சு பார்க்கணும், சரீரத்திலே ஒரு வியாதி. இன்னைக்கு சரீரத்திலே வியாதிகள் பலவீனங்கள் பல காரணத்தினால் வருகிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டினால, இருக்கிற அட்மாஸ்பியர்ல, இயற்கை சூழ்நிலைகளிலே இப்படி எல்லாம் வருது. ஏன்னா இருக்கு எவ்வளவு மோசமான அட்மாஸ்பியர் இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே வருது. ஆனால் பிசாசினால் வியாதிகள் வருகிறது என்பது இன்னைக்கும் 100% உண்மை. நான் ஊழியத்தில் எத்தனையோ கேஸ் நான் பார்க்கறேன், நிறைய கேஸ் பார்க்கறேன். பிசாசினால் விசுவாசிகளை சொல்றேன், நான் வெளி காரியத்தை பேசல, விசுவாசிகளை சொல்றேன். பிசாசினால் வியாதிப்பட்டவர்கள், அதுவும் மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளில் அகப்பட்டிருக்கிற எத்தனையோ பேரை ஆண்டவர் விடுதலை செய்கிறதை என் கண் முன்னால் நான் பார்த்திருக்கேன். மரணத்திற்கு ஏதுவான வியாதிகள், டிபி, டிபி எல்லாம் பிசாசு தான், ஸ்பிரிட் அது, கேன்சர் ஸ்பிரிட், இன்னும் எத்தனையோ ஆவிகள், எத்தனையோ வியாதிகள், மரணத்தின் வியாதிகள், எத்தனையோ நான் எய்ட்ஸ் பேஷண்ட்டுக்கெல்லாம் ஜெபிக்க தொட்டவுடனே பொத்தருக்கு இடவுடுவாங்க, ஸ்பிரிட் இருக்கும் அவங்களுக்குள்ள, ஸ்பிரிட் எல்லாமே ஸ்பிரிட், மரணத்தை உண்டு பண்ணுகிற ஆவிகள். இந்த ஆவிகள் இதை நம்ம பல நேரத்தில் நினைக்கிறோம், டிவி அப்படின்னா அது ஒரு வியாதி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதனால வந்து எலும்புகள் அரிக்கப்படுகிறது, இது ஒரு மெடிக்கலா, அதுக்கு எத்தனையோ விஷயங்கள் சொல்லப்படலாம். ஆனா அது ஒரு ஸ்பிரிட், அது நான் பார்த்திருக்கிறேன், ஜபித்திருக்கிற விடுதலையாயிருக்கிறாங்க ஜனங்க. அந்த ஸ்பிரிட் போற வரைக்கும் எத்தனை ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகமே ஆகாது. அந்த ஸ்பிரிட் ஓட்டின பிறகு வேகமா அதனுடைய எலும்புகள் வளர்ந்துடும், பழைய தரவுக்கு வளர்ந்துடும், நார்மலுக்கு வந்துருவாங்க. ஸ்பிரிட் இதெல்லாம் ஸ்பிரிட் தான். அதனால இன்றைக்கு எத்தனையோ விசுவாசிகளின் வாழ்க்கையில் பிசாசு சரீரத்திலே உள்ளே புகுந்து அவர்கள் வாழ்க்கையிலே அவன் வியாதிகளை ஏற்படுத்தி விடுகிறான். இது எப்படி நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இது ஏதாவது ஒரு விதத்திலே அவங்க பிசாசுக்கு இடம் கொடுத்திருப்பாங்க. பனனியா சபிலால் விஷயம் ஒரு ஓபனா தெரிஞ்சு போச்சு போய். இந்த இதே போல சில விசுவாசிகள் ஏதாவது ஒரு விதத்தில் பிசாசுக்கு இடம் கொடுத்துருவாங்க. அந்த பிசாசுக்கு அவங்க இடம் கொடுக்கிறதுனாலே அவங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு கட்டத்திலே வியாதி அவர்களை பிடிக்கும். அந்த வியாதி மரணத்துக்கு நேராக கொண்டு போகும். அது தகுந்த நேரத்தில் அவங்க விடுதலை கொடுக்கப்படலைன்னா அது அவங்களை டோட்டலா ஆக்கிரமித்துக் கொள்ளும். இந்த பெண்ணுடைய நிலைமை பார்த்தீங்கன்னா, ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சனை இல்ல, 18 வருஷத்தின் பிரச்சனை. ஆனா இந்த பெண்ணுக்கு பரவாயில்ல, ஒரு சந்தோஷப்பட வேண்டிய விஷயம், மரணத்திற்கு ஏதுவான வியாதி இல்லது, இது அவருடைய ஸ்பைனல் கார்டு தான் பாதிச்சிருக்கு தவிர மரணத்திற்கு ஏதுவான வியாதி. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைமையிலேயே ஒருவர் போய் மரிக்கிறார்கள் என்றால் யோசிச்சு பார்க்கணும். இந்த பிசாசுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற இந்த பெண் ஒருவேளை இயேசு கிறிஸ்து சந்திக்கவே இல்லாமல் இருந்திருந்தால், அப்படியே இருந்து அவள் மரித்திருப்பாள். ஆனால் அவள் எங்க போயிருப்பா? நரகத்துக்கு தான் போயிருப்பாள். அவள் இயேசுவை தன் வாழ்க்கையில சந்திக்காமலே போயிருந்தால், அந்த பிசாசு அவளை ஆதிக்கம் பண்ணிக்கொண்டே இருக்கிற நிலைமையில் அவள் அப்படியே போய் செத்து போயிருந்தால், இல்ல வயசாகி செத்து போயிருக்கலாம், அது வரைக்கும் அப்படியே இருந்து செத்து போயிருந்தா யார் கட்டுப்பாட்டு கூட அவ வாழ்ந்தா? அவ வாழ்க்கை முழுவதும் ஆபிரகாமின் குமாரத்தியா இருந்தாலும், வாரந்தோறும் ஓய்வு நாளிலே அவள் தேவாலயத்துக்கு வருகிற பெண்ணா இருந்தாலும், அவள் அந்த பிசாசுடைய ஆதிக்கத்துக்குள் இருந்து கொண்டே அவள் மரணத்தை சந்தித்திருப்பாள். ஆனால் கண்டிப்பாய் அவள் மரண நேரத்திலே நரகத்துக்கு தான் போயிருப்பாள். ஏன்னா அவன் ஆளுகை இருக்குது. அவளிடத்துல பிசாசுக்கு ஒரு காரியம் இருக்குது. என்னது? நான் வச்ச வியாதி உள்ள இருக்குது. நான் உன் வியாதி வச்சு அதுக்குள்ள நான் என் கண்ட்ரோல தான் உன்னை வச்சிருந்தேன். அப்ப நிறைய பேர் நினைக்கிறாங்க வியாதி தானே அப்படின்னு, சாதாரண வருதாங்க. ஆனா அந்த வியாதி எங்கிருந்து வந்தது, அதோடைய பேக்கப் என்ன, அது தெரியணும். அது பிசாசுடைய இன்ஃபுளுயன்ஸ்ல வந்த ஒரு காரியமா இருந்தால் விடுபட வேண்டும். விடுபடாமல் அப்படியே போனால் அது அவங்களை நரகத்துக்கே கொண்டு போய் நிக்க வச்சு. பாருங்களா, பிசாசு இப்படி எல்லாம் செய்யுது. அப்ப இயேசு கிறிஸ்துடைய காரியம் பாத்தீங்கன்னா, பிசாசுக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை. எந்த விஷயத்தில் ஸ்பிரிச்சுவலாவோ பிசிக்கலாவோ எதுவுமே அவனுக்கு எங்கிட்ட கிடையாது. நான் கிளியரா இருக்கிறேன், கம்ப்ளீட்டா நான் கிளியரா இருக்கிறேன். இன்னொன்னு சொல்ற பாருங்க, ஒன்னு சாமுவேல் 18 10-11 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி,
மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி
சவுலின் மேல் இறங்கிற்று அவன் வீட்டிற்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான்.
அப்பொழுது
தாவீது தினந்தோறும் செய்கிறபடி
தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்துக் கொண்டிருந்தான்.
சவுலின் கையிலோ ஈட்டி இருந்தது. அப்பொழுது சவுல் தாவீதை சுவரோடே சேர்த்து உருவ குத்தி போடுவேன் என்று ஈட்டியை அவன் மேல் எறிந்தான்.
ஆனாலும்
தாவீது விலகி இரண்டு தரம் அவனுக்கு தப்பினான்.
போதும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம். இது இங்கே தாவீது கோலியாத்தை வீழ்த்திட்டான். வீழ்த்தின ஒரே நாள்ல அவனுடைய புகழ் எங்கேயோ போயிடுச்சு. தேசமே அவனை பாராட்டி புகழுது. எல்லாரும் ஓஹோன்னு கொண்டாடுறாங்க தாவீதை. இது சவுலுக்கு எரிச்சல் உண்டு பண்ணுச்சு. அவன் மேல ஒரு எரிச்சல், அவனை காய்மகாரமா பார்த்தான். இது நம்மளை விட இவனை எல்லாம் ரொம்ப நேசிக்கிறாங்களே, மதிக்கிறாங்களே, இவ்வளவுதான் ஒரு தாட். அதுக்கு பேக்ரவுண்ட் இருந்துச்சு. இவன் ராஜா, இவன் வந்து நேத்து வரைக்கும் மெய்ப்பன், இவன் வந்து ராஜாவா இருக்கிறவன். அவன் ஒரு சின்ன பையன், சின்ன வயசு, இவனுக்கு எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அவன் சின்ன பையன், ஒரு மெய்ப்பனுடைய குடும்பத்திலிருந்து வந்தவன், திடீர்னு ஒரே நாள் ஹீரோவாயிட்டான். இதை எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் டைஜஸ்ட் பண்ணது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். திடீர்னு நம்மளை விட ஒருத்தர் பெரிய ஆள் ஆயிட்டானே போல வந்தரனே. இதை நினைச்சு அவன் கசப்போடு அவனை பார்க்கறான். பார்த்த உடனே அடுத்த நாளே என்ன நடக்குது, மறுநாளிலே பாருங்க, அவனை 9 சேர்த்து படிக்கலாம்.
அந்நாள் முதற்கொண்டு
சவுல் தாவீதை காய்மகாரமாய் பார்த்தான். பார்த்த நெக்ஸ்ட் டே அவனை காய்மகாரமாய் பார்க்க ஆரம்பிச்சான். அடுத்த நாளிலேயே பாருங்க, மறுநாளிலே ஒரு டைமே கிடைக்கல. கொஞ்ச நாள் காய்மகாரமா பார்த்துட்டே இல்ல, கொஞ்ச நாள் கசப்பை வச்சுட்டே இல்ல, காய்மகாரமாய் பார்த்த நெக்ஸ்ட் டேவே ஒரு பொல்லாத ஆவி வந்து இவனை பிடிச்சிருச்சு. பாருங்க, ஒரு சின்ன கசப்பு. இந்த கசப்புக்கு ரீசன் இருக்குது. நம்மளை விட அவனுக்கு புகழ் வந்துருச்சு. யாருமே அதை யோசிக்கக்கூடிய விஷயம்தான். அப்படி வந்த உடனே அந்த ஒரு சின்ன ஒரு கசப்பு, வெரி நெக்ஸ்ட் டே, ஒரு நாள் தான், அடுத்த நாளே ஆவி அவனுக்குள்ள பூந்துருச்சு. இந்த ஆவி புகுந்த உடனே அவன் இந்த தாவீதை கொல்லுகிற அளவுக்கு அவன் அவனை முயற்சி செய்கிறான். ரத்த வெறி அவனுக்கு, அவனை கொலை செய்யணுன்ற லெவலுக்கு அவனுடைய காரியம் போயிடுச்சு. இதுல இன்னொரு வேதனை, ஒரு காரியம் பாத்தீங்கன்னா, இந்த காரியம் சவுலுக்கு தெரியுமான்னு பாத்தீங்கன்னா அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவனுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவனுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இங்க நடந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா ரொம்ப வேதனையா இருக்கும், ஆச்சரியமா இருக்கும். மறுநாளிலே தேவனால் விடப்பட்ட பொல்லாத ஆவி சவுலின் மேல் இறங்கிற்று, அவன் வீட்டுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொல்லிக் கொண்டிருந்தான். இதுதான் பயங்கரமான விஷயம். சவுலுடைய வாழ்க்கையை நீங்க ஃபுல்லா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, 9 படிச்சுன்னா உங்களுக்கு தெரியும். அவனை ஆண்டவர் சந்திக்கும் பொழுது அவனுக்கு என்னென்ன நடக்க போகுதுன்னு சாமுவேல் சொல்லுவார். 10 ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுவார். 9 அவன் சந்திக்கிறான், சாமுவேல் சந்திக்கிறான். 10 அவனுடைய காரியம் வருது. அப்படி வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் சவுலின் மேல் இறங்குவார், அவன் வேறு மனுஷனாய் மாறுவான். இதெல்லாம் அவன் லைஃப்ல நடக்குது. இப்ப பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா, இவன் கசப்பை இவன் வளர்த்துக்கிட்டான். பொல்லாத ஆவி இவன் மேல வந்துருச்சு. அப்படின்னா தேவ ஆவியானவர் இருக்க வாய்ப்பு இல்லை, பொல்லாத ஆவி இவன் மேல வந்துருச்சு. ஆனா வெளியில நடக்கிற விஷயம் என்ன, தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். வெளியில பார்த்தால் தேவ மனுஷன், உள்ளே பார்த்தால் அசுத்தாவி. இந்த சிம்டம் பாருங்க, தேவ மனுஷனுடைய சிம்டம் இருக்குது. ஒரு தீர்க்கதரிசிக்குள்ள ஒரு சிம்டம், வெளியில பார்த்தா தீர்க்கதரிசி, உள்ளே பார்த்தா அசுத்தாவி. இன்னைக்கு நிறைய பேருடைய லைஃப்ல அப்படிதான் இருக்குது. வெளியே பார்த்தா தீர்க்கதரிசி, வெளியே பார்த்தா எல்லாம் சொல்ல முடியும், தீர்க்கதரிசி. ஆனா உள்ள இருக்கிறது என்ன? வேற ஆவி. அதாவது ஆவி ரொம்ப நாள் ஆக்டிங் எல்லாம் பண்ண முடியாது. இந்த பிசாசின் ஆவி ரொம்ப நாள் ஆக்டிங் கொடுக்க முடியாது. எப்பவுமே தன் சுபாவத்தை கொஞ்ச நேரத்தில் காட்டிடும், தன் புத்தியை காட்டிடுவாரு. இங்க தீர்க்கதரிசி மாதிரி ஒரு ஆக்டிங் கொடுத்துச்சு, ஆனா கொஞ்ச நேரத்தில் கொலை வரி காமிச்சிருச்சு, ஈட்டி எடுத்துட்டு குத்தத்துக்கு போக வச்சிருச்சு. அங்க தன் சுபாவத்தை, ஒரிஜினல் சுபாவத்தை வெளிப்படுத்திருச்சு. இப்ப யோசிச்சு பார்க்கணும், இந்த சவுலுக்கு அவன் நடந்து கொண்டிருக்கிற காரியம் அவனுக்கே புரியல. அவனை புகழ்ந்துட்டாங்கன்னு ஒரு எரிச்சல் வந்துச்சு, ஒரு கசப்பு வந்துச்சு, அவனை முறைக்க ஆரம்பிச்சான். அந்த நேரத்தில் ஒரு ஸ்பிரிட் உள்ளே நுழைஞ்சது அவனுக்கே தெரியல. அவன் உடனே தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்ச உடனே அவனை வந்து எல்லாரும் ரொம்ப ஸ்பிரிச்சுவல், அவனும் நினைச்சிருப்பான், ஓ நம்ம கூட ஏதோ ஒரு ஆவியான இறங்கிட்டா, நம்ம தீர்க்கதரிசன சொல்ற ஸ்பிரிச்சுவலா மாறிட்டோம். ஆனால் வேற ஆவி. நான் சில கேஸ் நான் பார்த்திருக்கேன், சிலருடைய லைஃப் மோசமா இருக்கும், திடீர்னு அவங்களுக்குள்ள வந்து எக்ஸ்ட்ரீம் ஸ்பிரிச்சுவல் மாதிரி ஆயிடுவாங்க. முடங்கால் படிக்கிட்டேன் அப்படி சில கேஸ் பார்த்திருக்கேன். முடங்கால் படிக்கிட்டேன்னா காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே முடங்கால் இருப்பாங்க. தொடர்ந்து சோத்திரம், காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் சோத்திரம் பண்ணுவாங்க. சாதாரண ஒரு விசுவாசி கூட இப்படி பண்ண மாட்டாங்க. ஆனா அவங்களுடைய காரியம் மற்ற அவங்களுடைய வாழ்க்கையில் வேற காரியங்கள் இருக்கும், சில தவறான விஷயம் இருக்கும், எக்ஸ்ட்ரீமா போகும். கடைசியில் அவங்களுக்கு ஜெபிச்சோம்னா உள்ள ஸ்பிரிட் இருக்கும், கீழே விழுவாங்க. பிசாசு ஒரு விசுவாசிக்கு இருக்கிற அடையாளத்தை விட மேலான ஒரு அடையாளத்தை ஒரு தேவ பிள்ளை தனக்கு இடம் கொடுத்தால் அவன் காட்டிடுவான். இதுவரைக்கும் சவுல் வந்து ஒரு ராஜாவாகத்தான் அறியப்பட்டிருக்கிறான், ஆனா இந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசியாகவும் அவனை பிசாசு காமிச்சது, தீர்க்கதரிசனு சொல்ல வச்சு. அப்ப எந்த ஆவியில தீர்க்கதரிசனம் சொன்னான்? பிசாசின் ஆவியில தீர்க்கதரிசனம் சொன்னான். அப்போ வெளியில எல்லாத்தையும் ஏமாத்துது, அவனையும் ஏமாத்துது, அவனை சுத்தியில் இருக்கிறவங்களையும் ஏமாத்துது, ஆனா உள்ள இருக்கிற சோர்ஸோ வேற. ரொம்ப கவனமா இருக்கணும், பிசாசுக்கு இடம் கொடுத்த ரொம்ப கவனமா இருக்கணும். பிசாசுக்கும் பரிசுத்தாவியானவருக்கும் டோட்டலா வித்தியாசம். பிசாசு ஒரு மனுஷனுக்குள் நுழையும் பொழுது அந்த நபருக்கே தெரியாது. ஒரு விசுவாசிக்குள் ஒரு பிசாசு நுழையுதுன்னா அந்த விசுவாசிக்கு அதை ஐடென்டிஃபை பண்ணவே முடியாது. நான் சொல்றேன், அவங்களால கண்டுபிடிக்க முடியாது. நுழையும் பொழுது சைலண்டா நுழைஞ்சிடும், ஆனா போகும் பொழுதுதான் உருண்டு பரண்டு அலக்கழிச்சிட்டு போகும். உள்ள நுழையிறது அந்த சம்பந்தப்பட்ட விசுவாசிக்கே தெரியாது. ஆனா பரிசுத்த ஆவியான உள்ள வரும்போது ஆர்ப்பாட்டம் வருவாரு, குதிப்பாங்க, தொழுவாங்க, அப்படி துள்ளி குதிச்சு அப்படி ஆர்ப்பாட்டம் உள்ள வருவார். ஆனா ஆவியானவர் ஒரு நபரை விட்டு, ஒரு விசுவாசி விட்டு போனா அது கூட விசுவாசிக்கு தெரியாது, அவர் போறது சைலண்டா போயிடுவார். பிசாசு சைலண்டா நுழையுவான், போகும்போது ஆர்ப்பாட்டத்தோடு போவான். ஆவியான வரும்போது ஆர்ப்பாட்டத்தோடு வருவார், போகும்போது சைலண்டா போயிடுவார், போயிடுவார். சிம்சோன் கர்த்தருடைய ஆவி தன்னை விட்டு விலகினதை அறியாமல் நான் முன் செய்தது போவே எழுந்து போவேன் போனான். சிம்சோனுக்குள்ள ஆவியான விலகினது அவனுக்கு தெரியல, சவுலுக்குள் அசுத்தாவி வந்தது அவனுக்கு தெரியல. பாத்தீங்களா, சைலண்டா வரும். சவுலுக்குள் நுழைஞ்சது அவனுக்கு தெரியல, சிம்சோனுக்கு தெரியல. ஆவியானவர் தன்னை விட்டு போனது, ஆவியானவர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் தான் முன் செய்து வந்ததபடியே போவேன்னு போனா மாட்டிட்டான் போய். ஆகினால் தேவ பிள்ளைகள் கவனமா இருக்கணும். விசுவாசியாய் மாறிவிட்டால் பிசாசு உங்கள் வாழ்க்கையில எந்த ஒரு சின்ன விஷயத்திலும் இடம் கொடுக்காமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி தப்பி தவறி ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் இடம் கொடுத்து விட்டீர்கள் என்று உங்களுக்கு தெரிஞ்சா உடனே ஆண்டவர்கிட்ட டோட்டலா உங்களை சரண்டர் ஆகி பாவரிக்கை பண்ணி உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். உடனே உங்களை கிளீன்ஸ் பண்ணிடணும், கிளீன் பண்ணிடணும். உடைய குறைவுகள் அதை உள்ளதை உள்ளபடி அப்பட்டமாய் ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உங்களை கழுவிக்கொண்டால் நீங்க சேஃபா இருக்கிறீங்க. அப்படி கழுவிக்கொள்ள மறுத்து நீங்க அதை செய்யாம விட்டுட்டு அதை நாள் போக்கில நீங்க அப்படியே விட்டுட்டால் அவனுடைய ஆதிக்கம் அதிகரிச்சுட்டே போகும். ஒரு சின்ன விஷயத்துல பிசாசு கடை கொடுத்துட்டோம், ஒரு ஆதிக்கம் வருது, ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுவார். அந்த காரியத்தை இருக்கும் பொழுது நம்ம உடனே உணர்வடைஞ்சு நம்ம ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆயிடணும், உடனே நம்மளை கிளீன் பண்ணிட்டோம்னா பிரச்சனை கிடையாது. ஆனா அது அப்படி விட்டாதான் பிரச்சனை கண்டிப்பா அது வேற விதத்து ஒரு கட்டத்திலே பெருசா வலிக்கும். ஆகையால் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சவுலுக்குள் பிசாசு புகுந்ததற்கு காரணம் ஒரு சின்ன கசப்பு. அந்த கசப்புக்கு காரணம் பொல்லாத ஆவியின் தூண்டுதல். ஒரு கசப்பை ஃபர்ஸ்ட் உள்ள போட்டான், அவனுக்கு நுழைய முடியாது, எடுத்தோட நுழைய முடியாது. ஏன்னா இவன் வந்து கத்தரால் அறியப்பட்டவர். ஃபர்ஸ்ட் கசப்புன்ற ஒரு காரியம் தூக்கி உள்ள போட்டான் சவுல், அதை ரிசீவ் பண்ணிட்டான். அந்த கசப்பு ரிசீவ் பண்ணிட்டான். ரிசீவ் பண்ணோன்னு இவனுக்கு டோர் ஓபன் ஆயிடுச்சு உள்ள நுழையறதுக்கு. புரியுதுங்களா? பிசாசு ஒரு தேவ பிள்ளைக்குள்ள டான் ஒரு எடுத்தோடனே டைரக்டா உள்ள நுழைய முடியாது. ஃபர்ஸ்ட் தன்னுடைய ஐட்டம் ஒன்று தூக்கி உள்ள போடுவான். அதை அவங்க கேட்ச் பண்ணிட்டாங்க, ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா அவனுக்கு டோர் ஓபன் ஆயிடும். டோர் ஓபன் ஆன பிறகு அழகா உள்ள என்டர் ஆயிடுவான். இதான் நடக்குது. அப்ப இவனுக்கு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கசப்புன்ற ஒரு காரியம் தூக்கி தன்னுடைய ப்ராடக்ட் ஒன்று தூக்கி உள்ள போட்டான். அதை சவுல் அக்செப்ட் பண்ணிட்டான். அக்செப்ட் பண்ணிட்ட உடனே அந்த இடத்துல அவனுக்கு டோர் ஓபன் ஆச்சு, உள்ள வந்தான். அவனை ஃபர்ஸ்ட் வந்து அவன் அறியாதபடிக்கு, அவன் ஸ்பிரிச்சுவலா தான் இருக்கிறான், அவனை ஏமாந்து போகும்படிக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்ல வச்சான். அதன் பிறகு அவனுக்குள்ள ஒரு கொலவரியை கொண்டு போறான், தன்னுடைய சுபாவத்தை காட்ட ஆரம்பிக்கிறான். ஆகையால் இதெல்லாம் நம்ம பார்க்கணும். பிசாசு அனனியா சப்பிராளுக்கு பொய் என்கிற ஒரு சின்ன விஷயத்தை போட்டான். இந்த 18 வருஷம் பலவீனப்படுத்துகிற ஆவி அந்த பெண்ணுக்குள் ஏதோ ஒரு காரியம் குறைபடுத்திருக்கும், அதை வைச்சு வியாதி என்கிறதிலே அவனை ஆட்கொண்டான், அந்த பெண்ணை ஆட்கொண்டான். இந்த சவுல் இவன் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் தான். கடைசியில் இவனுக்குள்ள ஒரு கசப்பு என்கிற ஒரு சின்ன காரியத்தை தன்னுடைய ஐட்டத்தை உள்ள போட்டான், போட்டு டோர் ஓபன் பண்ண வச்சு உள்ளே நுழைந்தான். சரி, இதெல்லாம் பார்க்க இது போல நிறைய விஷயங்களை சொல்லிட்டே போலாம், நிறைய விஷயங்கள் இருக்குது. நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு 3 சம்பவத்தை சொன்னேன். இப்படி இருக்கும்போது ஏன் இந்த பிசாசு மனுஷர்களை இவ்வளவு தூரம் ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கிறான்? இது நமக்கு தெரியும். எதுக்கு மனுஷர்களை இவன் இவ்வளவு ஃபோக்கஸ் பண்ண? அவனுடைய வேலை இதுதானா? கண்டிப்பா அவனுடைய வேலை இதுதான். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், விசுவாசிகள், கர்த்தருக்காய் வாழ்கிறவர்கள், இன்னும் சொல்ல போனால் கர்த்தருக்கு பிரியமாய் அவரோடு நெருங்கி போறவங்க இவங்க தான் அவனுடைய ஃபோக்கஸ்ல இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவர் மனிதனுக்கும் அவனுக்கும் வைத்திருக்கிறதான ஒரு நிலைமை அதுதான் காரியம். வாசிக்கலாம் ஆதியாகமம் 3:15 வாசிக்கலாம். ஆதியாகமம் 3:15.
உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார்.
போதும். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். ஆண்டவர் இந்த இடத்துல பிசாசுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம், ஸ்திரீயின் வித்து மனிதன், மனிதனுக்கும் உனக்கும் பகைந்தார், அவன் எனக்கானவன், நீ எனக்கு எதிராளி, உனக்கும் அவனுக்கும் பகை. மனுஷனை ஆண்டவர் பிசாசுக்கு பகையாளியாக கொண்டு வந்துட்டார், எதிர வச்சிட்டார். ஆகையினாலே பிசாசு என்றைக்குமே கர்த்தரை மட்டுமல்ல அவருடைய மனுஷர்களையும் அவன் பகையாளிதான் பார்க்கிறான். தன் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறவங்களும் அவன் நேர்த்தியா வச்சுக்கிறான். ஆனால் ஒருவர் என்றைக்கு ரட்சிக்கப்பட்டு விட்டார்களோ அந்த நாளிலிருந்து பிசாசு நம்மை முழு விரோதத்தோடு நம்மை பகையாளியா பார்த்துட்டே இருக்கிறான். நல்லா கவனிக்கணும். ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளையும் அவன் ஒரு விரோதியாக நிமிஷந்தோறும் பார்த்துட்டு இருக்கிறான். ஒவ்வொரு வினாடியும் நம்மளை விரோதி மாறி பார்த்துட்டு இருக்கிறான். வேதம் அப்படிதான் சொல்லுது, பகையை உண்டாக்க வேண்டார் ஆண்டவர். அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் பிசாசுக்கு பகையாளிகள், நம்மளை விரோதியா பார்க்கலாம். இப்ப விரோதின்னு வந்த நல்லது செய்வாங்களாம், தீமை செய்யதான் பார்ப்பாங்க. எப்படி அவனை அழிக்கலாம், எப்படி அவனை தன் வசப்படுத்தலாம், எப்படி அவனுக்கு கேடு உண்டாக்கலாம், இதுதான் அவனுடைய நோக்கமா இருக்குது. நம்ம அவனுக்கு நம்ம பகையாளிகள். அப்படி இருக்கிறதுனாலதான் மனுஷர்களை, அதுவும் குறிப்பாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை என்னைக்குமே விரோதியாய் பார்த்து அவன் அதன் அடிப்படையிலே விரோதமான காரியங்களை அவன் செய்து கொண்டே இருக்கிறான். இந்த சூழ்நிலையிலே தேவ பிள்ளைகள், இது நமக்கு கண்ணுக்கு மறைவிலே நடக்கிற விஷயம் இது. அதனால சின்ன காரியம் தானே, எந்த விஷயத்தை நீங்க கேஷுவலா எடுத்துக் கொள்ளக்கூடாது. இதுக்கு பின்னால் ஒரு பெரிய பேக்ரவுண்ட் இருக்குது. அவன் நம்மை முழு பகையாய் பகைக்கிறான். அதனால அவன் என்ன செய்யறான், நம்மளை வந்து எப்படியாவது நரகத்துக்கு கொண்டு போய் தள்ளிடணும்ன்றது நோக்கமா இருக்கிறான். இவ்வளவு பெரிய ஒரு மாஸ்டர் பிளானோடு நமக்கு விரோதமா செயல்பட்டு இருக்கிறான். நம்ம என்ன நினைக்கிற, ஒரு சின்ன பொய் தானே, ஒரு சின்ன கசப்பு தானே, ஒரு சின்ன கோபம் தானே, ஒரு சின்ன காரியம் தானே இப்படின்னு ஒரு சாதாரணமா நினைச்சிடறோம். ஆனா இதுக்கு பின்னால எவ்வளவு பெரிய ஒரு பேக்ரவுண்ட் இருக்குது. நமக்கு பின்னால் இவ்வளவு பெரிய ஒரு செட்டப்ல காரியம் நடந்துட்டு இருக்குது. இவ்வளவு பெரிய ஒரு உள்நோக்கத்தோடு அவன் செயல்பட்டு இருக்கிறான். அப்ப நம்ம எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்கணும். இதுக்கு இன்னும் பைபிள் உங்களுக்கு சில உதாரணங்களை காட்டுறேன். எவ்வளவு தூரம் நம்மளை குறிச்சவன் கவனிக்கிறான் பாருங்க. வாசிக்கலாம், சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக் கொள்ளுங்கள். 3:1 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அவர் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவை
எனக்கு
காண்பித்தார்.
கர்த்தர் காண்பிக்கிறார்.
அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான்.
சாத்தான்
அவனுக்கு விரோதம் செய்ய அவன் வலது பக்கத்திலே நின்றான். அப்பொழுது கர்த்தர் சாத்தானை நோக்கி கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக.
சாத்தானே,
எருசலேமை தெரிந்து கொண்ட கர்த்தர்
உன்னை
கடிந்து கொள்வாராக இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொல்லி அல்லவா என்று. யோசுவாவோவெனில்
அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய்
தூதனுக்கு முன்பாக நின்றிருந்தான். அவர் தமக்கு முன்பாக நிற்கிறவர்களை நோக்கி இவன் மேல் இருக்கிற அழுக்கு வஸ்திரங்களை களைந்து போடுங்கள்
என்றார்.
பின்பு அவனை நோக்கிப்பார், நான் உன் அக்கிரமத்தை உன்னிலிருந்து நீங்க செய்து உனக்கு சிறந்த வஸ்திரங்களை தரிப்பித்தேன் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது யோசுவா, இவன் பிரதான ஆசாரியன், சகரியா தீர்க்கதரிசி, இவங்களாம் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்படி இருக்கும் பொழுது யோசுவா பிரதான ஆசாரியனாய் இருந்து ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்கிற ஒரு பொறுப்பில் இருக்கிறவன், அவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவன். ஆனால் அவனுடைய அந்தரங்க வாழ்க்கையில் குறைவுகள். அப்படி இருக்கும் பொழுது சாத்தான் இவனை கவனித்துக் கொண்டிருக்கிறான். அந்த யோசுவாவை கவனித்துக் கொண்டிருக்கிறான். யோசுவாவை கவனித்துக் கொண்டு ஒரு நாள் ஆண்டவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிற்க வைக்கிறான். பார், பிரதான ஆசாரியன், பிரதான ஆசாரியன் என்று சொல்லுகிறீரே, அவன் போட்டிருக்கிற டிரெஸ் பார், அழுக்கு வஸ்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல இல்லைன்னு சொல்ல முடியல. அவனுக்குள் இருந்த அழுக்கு, அவன் வாழ்க்கையில் இருந்த அழுக்கு, அதுதான் இங்க அழுக்கு வஸ்திரங்க. அதை சாத்தான் பார்த்துட்டு சும்மா இல்லை, கொண்டு வந்து ஆண்டவருக்கு முன்னால் நிக்க வச்சுட்டான். பாருங்க, உன்னுடைய பிரதான ஆசாரியனை பார், அழுக்கு வஸ்திரம். ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் அவர்களை விரோதிக்கிற பிசாசானவன் அவர்களை ஆண்டவருக்கு முன்பாய் அருவறுப்பாய் மாற்ற வேண்டும், ஆண்டவரை விட்டு வெளியே தள்ளணுன்றதுல எல்லா வேலையும் செய்வான். அவங்க கிட்ட பாவத்தையும் போட்டுருவான். போட்டுட்டு அந்த பாவத்தை பாரும் ஆண்டவரே, ஆண்டவர் கொண்டு போய் முன்னால கொண்டு போய் நிக்க வச்சிருவான். பாவத்தை செய்ய வைக்கிறது அவன் தான். அவன் பாவின்னு கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்ன சுட்டி காட்டுறது அவன் தான். என்ன வேலை பண்றான் பாருங்க. எதுக்கு ஆண்டவர் மேல, ஆண்டவருக்கு இந்த தேவ பிள்ளையின் மேல் ஒரு வெறுப்புண்டாகும்படி, அவர்களை ஆண்டவரை விட்டு பிரிக்கும்படி செய்யறதையும் செஞ்சுட்டு குற்றஞ்சாட்டுதலையும் இவனே செஞ்சிருவான். ஆண்டவர் கிருபையுள்ளவர். இவர் பிரதான ஆசாரியனாக இருந்த யோசுவாவை அவர் குற்றப்படுத்ததால் ஆண்டவர் மறுக்கல. எனக்கு குற்றம் இருக்குது, அழுக்கு வஸ்திரம் இருக்குது, உண்மைதான். அதனால் ஆண்டவர் மறுக்கல. ஆனால் ஆண்டவர் கிருபையாக அவனை சுத்தப்படுத்துறார். இவன் அழுக்கு வஸ்திரத்தை எடுத்து மாத்துங்க, இவனுக்கு வேற பாகையை கொடுங்க, நல்ல வஸ்திரத்தை கொடுங்க. ஆண்டவர் சுத்தம் பண்றார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மை ஒருவன் குற்றம் சாட்டுகிறான். பிசாசானவன் என்னைக்குமே நம்மை குற்றவாளியாய் மாத்துறதும் அவன் தான். அந்த குற்றத்தை கொண்டு போய் ஆண்டவன்ட கொண்டு போய் சொல்றதும் அவன் தான். ரெண்டுமே செய்யணும். குற்றவாளியை மாத்தி, அது அவன்கிட்ட, இப்ப அவன் செஞ்சான்றது பிரச்சனை இல்லை, செஞ்ச நம்ம தான் பிரச்சனை. ஏன்னா அவன் வந்து என்னைக்கு இருந்தாலும் அவன் குற்றவாளி தீர்க்கப்பட்டவன், நியாயம் தீர்க்கப்பட்டாச்சு, அவன் காரியம் அவன்தான். ஆனா நம்மளை தான் அவன் செய்ய வச்சுட்டு நம்மளை வந்து குற்றவாளின்னு ஆண்டவர்கிட்டையும் கொண்டு போய் காட்டி கொடுக்கிறான். இது வந்து இவன் தந்திரமாய் ஒரு தேவ பிள்ளையின் வாழ்க்கையில் எவ்வளவு தூரம் அவன் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். கவனிக்கணும். நம்மளை ஒரு தப்பு செய்ய வச்சுட்டு அவன் சும்மா இல்லை, ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் காட்டி கொடுக்கிறான். பாருடைய பிள்ளைய பாரு, ஆண்டவர் இப்ப ஒண்ணுமே பேச முடியாது. ஏன்னா பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறாங்க. அதான் ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. ஆனா பிசாசுக்கு ஒருத்தன் இடம் கொடுத்துட்டான்னா ஆண்டவர் அங்க மறு பேச்சு பேச முடியாது. பார், அழுக்கு வஸ்திரம் ஆண்டவர் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இவ்வளவு தூரம் இப்ப நம்முடைய வாழ்க்கையில ஒரு சின்ன குறைவு இருக்கிறத நம்மளோட முடியற விஷயம் நினைக்காதீங்க. நம்ம ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா நம்மளோட முடியற விஷயம் நினைக்காதீங்க. நேரங்க போயிடும் சொல்றதுக்குனே ஒருத்தர் இருக்கிறான். நேரங்க போயிடும். பாரு உடைய பிள்ளைய பாரு என்ன பண்றாங்க பாரு என்ன பாரு பாரு உடனே நியூஸ் அங்க அனுப்பிட்டே இருக்கிறோம். ஆகையினால் ஒரு தேவ பிள்ளை பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கின்றது எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும் பாருங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தால் உடனே அது எந்த அளவுக்கு நமக்கு கண்ணுக்கு மறைவில் இதெல்லாம் நடந்துட்டே இருக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கிறது இல்ல, ஒரு சாதாரண விஷயம் தானே அப்படின்னு நம்ம அப்படியே நம்ம கேஷுவலா மூவ் ஆயிடுறோம். நம்ம கண்ணுக்கு மறைவில் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. ஆவிக்குரிய மண்டலத்திலே இதெல்லாம் பின்னாலும் நடந்துட்டே இருக்குது. சொல்யூஷனை கடைசி நான் சொல்றேன். இன்னொரு ஒரு சம்பவத்தை சொல்லிட்டு கடைசியில் சொல்யூஷன் போவோம். எல்லாரும் எண்ணாகமத்தின் புஸ்தகத்தில் ஏன் இவன் இதெல்லாம் செய்யறான்றதுக்கு அடுத்த கட்டம் 20 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லாரும் முதலாம் மாதத்தின் சீன் வனாந்தரத்திலே சேர்ந்து ஜனங்கள் காதீசிலே தங்கியிருக்கையில் மிரியாம் மரணமடைந்து அங்கே அடக்கமணப்பட்டாள். ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் கூட்டம் கூடினார்கள்.
ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லாதிருந்தது. அப்பொழுது அவர்கள் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக கூட்டம் கூடினார்கள். போதும். இப்போ ஜனங்களுக்கு தண்ணீர் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இந்த 20 அதிகாரம் ஒரு டிராஜடியான அதிகாரம். இந்த அதிகாரத்தின் முதல் வசனத்துல பாத்தீங்கன்னா இங்கே மிரியாம் மரணமடைந்து அவள் அடக்கம் பண்ணப்பட்டாள். இந்த அதிகாரத்தில் கடைசி பகுதி நீங்க பாத்தீங்களானால் ஆரோன் மரித்து அவன் அடக்கம் பண்ணப்படுவான். 26 வசனத்தை பாத்தீங்கன்னா ஆரோன் உடுத்திருக்கிற வஸ்திரங்களை கழட்டி அவன் குமாரனாக எலியாசருக்கு கொடுத்தார்கள். உடுத்துவாயாக, ஆரோன் இங்கே மரித்து உன் ஜனத்தோட சேர்க்கப்படுவான்ட்டார். ஆரோனுடைய மரணம் இந்த அதிகார கடைசியில வந்துருச்சு. நடுவுல பாத்தீங்கன்னா அதை விட ஒரு டிராஜடி. இந்த 20 அதிகாரம் ஃபுல்லா டிராஜடி. இந்த குடும்பமே மொத்தமா அடிபடுது. ஆரோன் மிரியாம் மோசே ஒரு ஃபேமிலி, அண்ணன் தம்பி தங்கச்சி இவங்க. அப்படி இருக்கும் போது இந்த ஃபேமிலி அடிபடுது. இந்த அதிகாரத்தில் எடுத்தோட மூத்த அக்கா அடிபட்டா. இந்த அதிகாரத்தின் கடைசியிலே அண்ணன் மோசையுடைய அண்ணன் அடிபட்டான். நடுவில் மோசே அடிபடுறார். வாசிக்கலாம், 8 வசனத்தில் வாசிக்கலாம்.
நீ கோலை எடுத்து
தண்ணீர் இல்லாத பிரச்சனை. அப்பொழுது நீ கோலை எடுத்துக்கொண்டு
நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வர செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அப்பொழுது அது தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து
தண்ணீரை புறப்பட பண்ணி
சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பா என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சன்னதியிலிருந்து கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடி வர செய்தார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரே கேளுங்கள்,
உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து
நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் இரண்டு தரம் அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. சபையார் குடித்தார்கள்.
அவர்கள் மிருகங்களும் குடித்தது.
பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி
நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினால்
இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்திற்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை என்றார்.
முடிஞ்சிருச்சு சாப்டர். இது ரொம்ப ஒரு சென்சிட்டிவான விஷயம். மோசே படாத பாடுபட்டு இந்த ஜனங்களை நடத்தினான். 40 வருஷம் அவன் பட்ட பாடுகள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது இந்த ஜனங்களோட. அந்த 40 வருஷத்துக்கு அதுக்கு முன்னால ஒரு 40 வருஷம் அவன் ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங்கும் சாதாரண விஷயம் கிடையாது. கிட்டத்தட்ட 80 வருஷ வாழ்க்கை டோட்டலா ஆண்டவருடைய ட்ரைனிங்ல அவருடைய வாழ்க்கை போயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே இப்ப இந்த ஜனங்களுக்கு வந்து தண்ணீர் இல்ல, முறுமுறுத்தாங்க. இது இவனுக்கு டென்ஷன் ஆயிடுச்சு மோசைக்கு. இது ஒரு ஊழியக்காரன் விஷயத்தில் ஆண்டவர் எவ்வளவு சென்சிட்டிவா இருக்கிறார்ன்றது இது ரொம்ப அற்புதமான ஒரு சாட்சி. இது ஒரு விசுவாசியுடைய விஷயத்தில் விட ஒரு ஊழியக்காரனுடைய விஷயத்துல ஆண்டவருடைய சென்சிட்டிவ்னஸ் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். இந்த இடத்துல ஆண்டவர் இந்த ஜனங்களை இப்படி டென்ஷன் பண்றாங்க, இவனும் டென்ஷன் ஆயிட்டான். உடனே இந்த மோசையை பார்த்து சொல்றவன், கோலை எடுத்துட்டு போய் கண்மலையை பார்த்து நீ பேசு, அதிலிருந்து தண்ணீர் வரும்ட்டார். ஆனா இவன் போறான், போகும்போதே டென்ஷன், இந்த ஜனங்க பண்ற முறுவறுப்பு, இந்த காரியம் அவனால தாங்க முடியல. போய் கண்மலைக்கு முன்னால் ஆரோனை கூட கூட்டிட்டு போயிட்டு, உங்களுக்கு நாங்கள் தண்ணீரை புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி 2 அடி அடிச்சான் கண்மலையை கோபத்துல. அடிச்ச உடனே இந்த கண்மலை தண்ணீர் அப்படியே பொங்கி வந்துருச்சு. நினைச்சது நடந்துருச்சு, என்ன தேவையோ அது நடந்துருச்சு. ஆனா உடனே ஆண்டவர் தண்ணியை கொடுத்துட்டாரு. ஆனா மோசேட்ட சொல்றாரு, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக உன்னை பரிசுத்தம் பண்ணும்படி, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த பரிசுத்தம் பண்ணும்படி அவனுக்கு சொன்னதுல நீ விசுவாசியாம போயிட்டப்பா, அதனால நீயும் ஆரோனும் ரெண்டு பேருமே நீங்க நான் வாக்கு தத்தம் பண்ணின கொடுத்த அந்த கானான் தேசத்துக்குள்ள போறதில்லைன்றார். இது என்ன தப்பு? கண்மலையை பார்த்து ஆண்டவர் பேசினாரு, இவன் கொஞ்சம் ஆத்திரப்பட்டு கொஞ்சம் டென்ஷன் ஆகி அடிச்சிட்டான். வேண்டியது கிடைச்சது, ஆனால் இவங்க உள்ள போக முடியாத நிலைமையாய் போச்சு. இதுக்கு பேக்ரவுண்ட் நிறைய இருக்கு. கண்மலை அடிச்சது தப்பா? இதுல என்ன பெரிய தப்பு? இதுல என்ன ஆண்டவர் சொல்றதுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் இருக்கா நீங்க நினைக்கலாம் இல்லையா? ஆண்டவர் சொல்றது பாருங்க, இஸ்ரவேல் புத்திரன் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடினால் இந்த சபையாருக்கு கொடுக்கிற தேசத்தை நீங்க நான் போக விட மாட்டேன்ட்டு. மோசையுடைய லைஃப்ல எவ்வளவு ஒரு ஷாக்கிங் நியூஸ் இல்ல இது? இந்த கானானுக்காகத்தான் அவன் எவ்வளவோ பிரயாசப்பட்டிருக்கிறான், இதுக்காகத்தானே அவன் வாழ்க்கையவே அர்ப்பணிச்சான், இதுக்காகத்தானே அவன் அவ்வளவு பாடுபட்டான். கடைசியில் அந்த கானான் உனக்கு இல்லைன்ட்டாரு. இது எதை குறிக்கிறதுனா, உனக்கு பரலோகம் இல்லைன்ற அர்த்தம். இந்த இடத்துல கண்மலையை பார்த்து பேச வேண்டிய இடத்துல கண்மலையை அடித்து விட்ட ஒரு காரியத்தினாலே, ஒரு இவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைத்த ஒரு ஊழியக்காரன் தன்னுடைய கானான் தேசத்தை இழந்தான்னா, நம்முடைய பரலோகத்தை நம்ம இழந்து போறோம்னு அர்த்தம். அது பரலோகத்தை இழந்து போயிடுவோம். பிசாசனுடைய நோக்கம் எப்படியாகிலும் நம்ம பரலோகத்தை இழந்து போகணும். இந்த இடத்துல மோசையுடைய லைஃப்ல பிசாசு செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஒரு சின்ன டென்ஷன், ஒரு கோபத்தை உள்ள போட்டான், நிதானத்தை இழக்க செய்தான். அது வரைக்கும் ஆனா மோசையை பாத்தீங்கன்னா அவனை மாதிரி ஒரு நல்ல ஒரு மனுஷனை பார்க்கக்கூடிய 12 அதிகாரத்துல பாருங்க, 12 அதிகாரத்தில் 3வது வசனத்தை வாசிங்க. அது எண்ணாகமம் 12:3 படிப்போம்.
மோசேயானவன்
பூமியில் உள்ள சகல மனிதரிலும்
மிகுந்த சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான்.
ஹோல் வேர்ல்டில் இவன் தான் சாந்த குணம் உள்ளவர், அவ்வளவு ஒரு சாந்தமான மனுஷன். அவனையே டென்ஷன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த ஜனம் எவ்வளவு பயங்கரமானார்? எப்படி ஒரு சாட்சி வாங்கினா பாருங்க, பூமியில் உள்ள சகல மனிதர்களிலும் சார்ந்த குணம் உள்ளவனா இருந்தான், அவனே கடைசியில் இங்க டென்ஷன் ஆயிட்டான். அப்ப மத்தவங்க எல்லாம் எந்த மூலைக்கு? இப்படி சாட்சியை வாங்கின மோசையை இந்த டென்ஷன் பண்ணி இந்த காரியத்தை செஞ்சது காரியம் என்ன? பிசாசுடைய நோக்கம் இவனை எப்படியாகிலும் கானானுக்கு போகிறது தடுக்கணும். இதுல இருக்கிற உள் காரியம் என்ன? இந்த விஷயத்தில் உள்ள இருக்கிற காரியம் என்ன? கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணின சம்பவங்கள் பைபிள்ல 2 இருக்குது. இன்னைக்கு காலையில இருந்து அப்பத்தை கர்த்தர் கொண்டு போஷித்து 2 சம்பவம் சொன்னேன். அதே போல கண்மலையிலிருந்து தண்ணீரை புறப்பட பண்ணின சம்பவம் பைபிள்ல 2 இருக்குது. இந்த 2 சம்பவத்தில் முதல் சம்பவத்தை பார்த்தீங்கன்னா, கண்மலையை நீ அடின்னு சொல்லுவார், அப்ப அடிக்கும் பொழுது அங்க தண்ணி வரும். 2வது சம்பவத்தில் பார்க்கும்போது கண்மலையை பார்த்து நீ பேசுன்னு சொல்வார். இந்த பேசுன்னு சொல்லும் பொழுதும் இவன் டென்ஷன் ஆகி பழைய காரியத்தை திருப்பி செஞ்சுட்டான், முந்தி அடிச்ச மாதிரி திருப்பி அடிச்சுட்டான். ஆனால் கிடைச்சது, தண்ணி கிடைச்சது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவன் செய்ய தவறிவிட்டான். அதுதான் பிரச்சனை. ஆண்டவர் ஒன்னு சொன்னார்னா அதை அப்படி விசுவாசிக்கணும். நீ விசுவாசியாமல் போனபடியால் இவன் நினைச்சா அடிச்சாதான் தண்ணி வரும், அடிச்சான், டென்ஷன்ல நிதானம் தர தவறிட்டான். ஆனா இப்போ நீ அடிக்க வேண்டியதுல பேசினாலே தண்ணி வரும், பேசினாலே தண்ணி வரும். இந்த அடிக்கிறது பேசுறது நான் என்ன வாசிங்க, இந்த கண்மலை என்னவென்றால் 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, இந்த கண்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கும். வாசிக்கலாமா? எல்லோருக்கும் எல்லோரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள், எப்படி எனில் அவர்களோடு சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே இல்லையா? அந்த கண்மலை என்பது எதை குறிக்கும்னா கிறிஸ்துவை குறிக்கும். இப்ப இந்த கண்மலையை 2 முறை இந்த கண்மலை இருந்து தண்ணி வந்துச்சு, முதல் தடவை அடிக்கும் போது வந்துச்சு. இந்த கண்மலை ஆகிய கிறிஸ்து ஒரே ஒரு தரம் நமக்காய் அடிக்கப்பட்டு விட்டார், ஒரு தடவை அடிக்கப்பட்டார், அதிலிருந்து ரட்சிப்பு என்கிற ஊற்று ஜனங்களுக்கு புறப்பட்டு வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த கண்மலையை அடிக்க கூடாது, அந்த கண்மலையை பார்த்து பேசணும். இன்றைக்கு கண்மலை அடிக்கக்கூடாது, அது ஒரு தடவை சிறுவையில் அடிக்கப்பட்டாச்சு. அந்த கண்மலை, அந்த கிறிஸ்துவாகிய கண்மலை ஒரு தடவை சிலுவையில் அடிக்கப்பட்டாச்சு, அதை திருப்பி திருப்பி அடிக்கக்கூடாது. எபிரேயர்க்கு எழுத நிருபத்தில் பாருங்க, அது உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். 6 அதிகாரத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், 4வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்,
ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும்,
பரம ஈவை ருசி பார்த்தும், பரிசுத்த ஆவியை பெற்றும், தேவனுடைய நல்வார்த்தையை, இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும், மறுதலித்து போனவர்கள்,
தேவனுடைய குமாரனை,
தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து,
அவமானப்படுத்துகிறபடியினால்,
மனம் திரும்புகிறதற்கு ஏதுவாய், அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம்.
அப்புறம் வாசிப்போம்,
எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற, பயிரை முளைப்பிக்கும் நிலமானது, தேவனால் ஆசீர்வாதம் பெறும்,
முள்செடிகளையும் முள்பூண்டுகளையும்,
முளைப்பிக்கிற நிலமோ,
தகாததாயும்,
சபிக்கப்படுகிறதற்கேதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு.
கொண்டு போய் முடிக்கிறார். என்ன ஒரு வார்னிங் பாருங்க. இந்த இடத்துல இங்கே ஒரு தடவை பிரகாசிக்கப்பட்டாச்சு, பரம ஈவை ருசி பார்த்தாச்சு, பரிசுத்தாவி பெற்றாச்சு, இனி வரும் நற்பலன்களை அனுபவிக்க ஆரம்பிச்சாச்சு. அப்படி இருந்து கிறிஸ்துவை மறுதலித்து போகிறவர்கள் என்ன செய்யறாங்க, தாங்களே கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைகிறார்கள். இதுதான் 2வது அடிக்கிறது. மோசே இந்த கண்மலை அடிச்சதுக்கு ஏன் இவ்வளவு பெரிய ரிசல்ட், இவ்வளவு மோசமான ஒரு ரியாக்ஷன் ஆண்டவர் கொடுத்தாருன்னா, அதனுடைய சிம்பாலிக் மேட்டர் இங்க இருக்குது, அதனுடைய ஞான அர்த்தம் அது என்ன சொல்லுகிறது, இது சிலுவையிலே இயேசு கிறிஸ்துவை மறுபடியும் அறைகிறதற்கு ஒப்பா இருக்கிறது. இது ஒரு பின்மாற்றத்தின் செய்கையா இருக்கிறது, மறுதளிக்கிற காரியமா இருக்கிறது. ஆகையினாலே கிறிஸ்துவை மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவரை அவமானப்படுத்துகிறபடியால் அவர்கள் மறுபடியும் புதுப்பிக்கப்படுகிறது கூடாத காரியம். அவர் ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் மோசே விஷயத்துல வந்து ஆண்டவர் உடனே டக்குனு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாரு, நீ காணாதுக்குள்ள போறதில்லைன்ட்டார். இது புதிய ஏற்பட்ட விசுவாசிகள் என்ன சொல்லப்படுகிறது, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் மறுபடியும் பாவம் செய்தால் புதுப்பிக்கப்பட முடியாது. இதுக்கு கர்த்தர் அதுக்கு பின்னாடி கொடுக்கிற வசனம் பாருங்க, எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து. ஒவ்வொரு வாரமும் சபைக்கு வரும்போது ஒரு மழை பெய்யுது, வாரம் வாரம் மழை பெய்யுது நம்ம மேல, வசனமாகிய மழை பெய்யுது. அதான் கேட்கிற சொல்றாரு, தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து, தன்னிடத்தில் பயிரிடுகிறவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வதிக்கப்படும். அந்த கேட்ட வசனத்துக்கு ஏத்த பலனை கொடுத்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அமோகம் ஆசீர்வதிப்பார். வசனத்தின்படி வாழ்ந்துட்டே இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை அமோகமா அந்த வயல் நிலத்தை உங்களை ஆசீர்வதிப்பார். இல்லனா முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதற்கு ஏதுவாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. சுட்டரிக்கப்படுவது நரகத்தை குறிக்கும். வசனத்தை கேட்டு 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 அதன்படி வாழ்ந்தால் அமோக ஆசீர்வாதம், ஆனால் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்காமல் முட்செடிகளையும் முள்பூண்டுகளையும் முளைச்சு வேண்டாத தவறான காரியங்களை நம்ம வெளிப்படுத்திட்டு இருந்தோம்னா சுட்டரிக்கப்படதான் முடிவு, நரகம்தான் முடிவு. அப்ப எந்த அளவுக்கு வசனம் கேட்கணுமோ அந்த அளவுக்கு வசனத்தின்படியான விளைச்சலை கொடுக்க வேண்டும், நல்ல விளைச்சலை கொடுக்கணும். தவறான விளைச்சலை கொடுத்தால் அது நமக்கே விரோதமாய் திரும்பிவிடும். ரொம்ப பயங்கரமான வாணிங் இதெல்லாம். இப்ப மோசே விஷயத்துல நாம வருவோம். இந்த மோசையுடைய விஷயத்தில் அவர் கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு. அவன் அடிச்சதுக்கு பின்னால் இருக்கிற விஷயம் தான் இது. இன்றைக்கு ஆண்டவர் நம்மளை வந்து ஒரு தடவை நமக்காக பலியிடப்பட்டுட்டார், அடிக்கப்பட்டுட்டாரு. இன்றைக்கு அந்த கண்மலையை பார்த்து டெய்லி நம்ம பேசணும். அவர் அடிக்க கூடாது, பேசணும். நம்ம தவறான செய்கைகள் அவர் அடிக்கிறது, நம்முடைய ஜெபம் கண்மலையோடு பேசுகிறது. நீங்க நம்முடைய தவறான செய்கையாகிய அடிக்க கூடாது, பேசணும். ஜெபத்தின் மூலமா டெய்லி கண்மலையை பார்த்து பேசணும். கண்மலையை பார்த்து நீங்க பேச பேச அதிலிருந்து தண்ணீர் வரும். உங்களுக்கு உங்கள் தாகம் தீர்க்கப்படும்படி தண்ணீர் வரும். பேசணும். இது பேச வேண்டிய காலம், அடிக்க வேண்டிய காலம் இல்ல. அடிச்சு முடிச்சாச்சு, ரெண்டாவது தடவை பேசத்தான் செய்யணும், அடிக்கக்கூடாது. இங்கதான் மோசையுடைய லைஃப் தப்பா போச்சு. டென்ஷன் தப்பா போச்சு, தடுமாறிட்டான். அந்த டென்ஷன்ல ஒரு தவறு பண்ணிட்டான், கடைசி நடந்துச்சு. இதோடைய முடிவு என்ன தெரியுமா? இதோடைய அவன் கண்ணுக்கு மறைவில் நடந்த அடுத்த ஒரு காரியத்தை காட்டுறான் பாருங்க. யூதா நிருபத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இதோடைய சம்பவம் எங்க வரைக்கும் போது பாருங்க. 9 வாசிக்கலாம். யூதா நிருபம் 9
பிரதான தூதனாகிய மிகாவேல்,
பிரதான தூதனாகிய மிகாவேல்
மோசேயினுடைய சரீரத்தை குறித்து,
மோசேயினுடைய சரீரத்தை குறித்து
பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது,
பிசாசுடனே தர்க்கித்து பேசின போது
அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல்,
அவனை தூஷணமாய் குற்றப்படுத்த துணியாமல்
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான்.
கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று சொன்னான். இதனுடைய காரியம் பின்னால் எங்க போய் நிக்குது பாருங்க. மோசேயை கர்த்தர் வந்து மலையின் மேல் ஏற சொன்னார். மலையின் மேல் ஏறி கானான் தேசத்தை நீ பார்ப்பே, உள்ள போக மாட்டேங்க. அதே போல அவன் 120 வயசான பொழுது அவன் மலையின் மேல் ஏறினான், தேசத்தை அப்படியே பார்த்து ரசித்தான். இதான் ஆண்டவர் கொடுக்க போற தேசம் பார்த்தான். அந்த மலையின் மேல ஏறி போன உடனே ஆண்டவர் சொல்லிட்டார், இங்கேயே நீ ஜீவித்து போவ, இங்கே விட வாழ்க்கை முடியுன்ற. அதை நீங்க உபாகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் இருக்கும். இப்ப நீங்க இதெல்லாம் எடுத்துருக்க டைம் இல்லை. அப்ப அங்க மேல போறான், மலை மேல ஏறி போறான், போய் அங்கேயே அவன் மறிக்கிறான். அந்த உபாகமத்தின் புஸ்தகத்தில் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவனை அடக்கம் பண்ணார்னு போட்டிருக்கோம். அப்படிதான் அது முடியும். ஆனா அந்த இடத்துல நடந்த விஷயத்தை யூதா எழுதுறாரு. அங்கே ஆண்டவர் மிகாவேல் தூதன் அனுப்பிட்டாரு. அவனுடைய பாடியை அடக்கம் பண்றதுக்கு, அந்த கண்மலையில அந்த மலை மேல அடக்கம் பண்றதுக்கு மிகாவேல் தூதனை ஆண்டவர் அடக்கி அனுப்பி இருக்கிறார். இந்த மிகாவேல் தூதன் வந்து மோசையுடைய சரீரத்தை அடக்கம் பண்றான். அடக்கம் பண்ணுகிற அந்த நேரத்திலே சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவன் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவன் சொல்றான், நீ நடக்க பண்றது, இது எனக்குரியது, இந்த சரீரம் எனக்குரியது. மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தான் வந்து தர்க்கம் பண்ணானா, அடக்கம் பண்ணப்பட்ட அந்த நேரத்தில் எங்க போச்சு பாருங்க. அவன் மறித்து விட்டான். அடக்கம் பண்ற இடத்துல அந்த அடக்காராதனையில பிரச்சனை நடக்குது. ஒரு சின்ன விஷயம் எங்க வரைக்கும் போது பாருங்க. அந்த அடக்காராதனையில ப்ராப்ளம் வந்துருச்சு. மிகாவேல் வந்து அடக்கம் பண்றான், சாத்தான் வந்து பக்கத்தில் நிற்கிறான். அவனுக்கு என்னிடத்தில் பங்கு உண்டுங்கிறான். அவனுக்கு என்னிடத்தில் ஒரு காரியம் இருக்கு. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லைனாரு. சாத்தான் சொல்றான், இங்க மோசே விஷயத்துல அவனுக்கு என்கிட்ட பங்கு இருக்குது, என் காரியம் ஒண்ணு அவன்கிட்ட இருக்குது. நான் அவனை பதற வச்சேன், ஆத்திரப்பட வச்சேன், அதனால ஆண்டவருடைய வார்த்தையை புறக்கணிச்சு வேற ஒரு காரியத்தை நான் செய்ய வச்சேன், செஞ்சிட்டான். நான் சொன்னது அவன் செஞ்சான். ஆண்டவர் பேச சொன்னாரு, நான் அடிக்க சொன்னேன், நான் சொன்னது அவன் செஞ்சான். அதனாலதான் அவன் காணானுக்குள் போகாம இங்க மறிச்சிருக்கிறான். அவனுடைய மரணத்துக்கு காரணமே நான் தான். அவன் காணானுக்குள் போகாமல் இந்த மலையின் மேல் அவன் மறிக்கிறதுக்கு நான் தான் காரணம். ஆண்டவர் சொல்ல சொன்னதை அவன் சொன்னதை செய்யாமல், நான் சொன்னதை அவன் செய்ய வச்சேன், செய்ய வச்சு அவனை இந்த கண்மலையில இந்த மரம் இந்த மலை மேலே அவனை சாக வச்சது நான் தான். ஆகையினால் அவனுடைய மரணத்திற்கு நான் தான் காரணம். அதனால் அவன் சரீரத்தின் மேல் எனக்கு அதிகாரம் இருக்கிறது. தர்க்கம் பண்றான் வந்து. அப்பொழுது மிகாவில் கர்த்தருடைய நாமத்தினாலே அந்த சாத்தானை பிசாசானவனை கடிந்து கொண்டான் என்று வேதம் சொல்லுது. பாருங்க, ஒரு சின்ன விஷயம் எங்க போயிடுச்சு. அவ்வளவு பெரிய ஒரு தேவ மனுஷன், பூமியிலே அதிக சாந்த குணம் உள்ளவன் என்று பேரு வாங்கினவன், இந்த ஒரு இடத்துல பதறி போய் பேச வேண்டிய இடத்துல அடித்து ஆண்டவருடைய வார்த்தையை ஒரு தடவை மீறி போனதுனால, ஒரே ஒரு தடவை. அதான் பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏற 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 ஆண்டவருடைய சென்சிட்டிவ்னஸ் அதிகமா எதிர்பார்ப்பார், ஆண்டவருடைய எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பல முறை சான்ஸ் கொடுத்தாரு. ஆனால் மோசையுடைய லைஃப்ல ஒரே விஷயம், ஏன்னா அவன் அந்த அளவுக்கு மேல போயிட்டான், அதனால ஒரே ஒரு விஷயம் ஆண்டவர் அதை கூட ரொம்ப சீரியஸ் எடுத்துக்கிட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவிக்குரிய வாழ்க்கையில மேல ஏறுறமோ அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்ம இடத்துல சென்சிட்டிவா பார்ப்பார். அதுக்காக பயந்து ஏறாம இருந்துடாதீங்க, ஏறாம இருந்துடாதீங்க. சின்ன பசங்க பத்து தப்பு பண்ணாலும் நம்ம வந்து சரி விட்டுருவோம். வளர வளர நம்முடைய பிள்ளைகள் இடத்துல நம்முடைய குறைவுகள் குறையும் நம்ம எதிர்பார்ப்போம். சின்ன பிள்ளைகளா தான் தப்பு, சரி சின்ன பிள்ளை தப்பு செய்த கேஷுவல் எடுக்கிறோம். ஆனா வளரும் பொழுது அந்த பிள்ளை அதே தவறு செய்யற பொழுது ஒத்துக்க மாட்டோம், இல்ல நீ செய்யக்கூடாது, நீ பெரிய பாயிட்ட, அது செய்யக்கூடாது. இன்னும் ஒழுங்க நம்ம அதிகமா எதிர்பார்க்கிறோம். நம்ம எந்த அளவுக்கு வளருகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இடத்துல கர்த்தர் ஒழுக்கத்தை எதிர்பார்ப்பார், ஆவிக்குரிய நிலைமை எதிர்பார்ப்பார். அப்ப வளர வளர நம்முடைய சென்ஸ், நம்முடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் உடைய ஸ்டாண்டர்ட் இன்க்ரீஸ் ஆயிட்டு போறோம். ஆண்டவர் ரொம்ப சீரியஸா நம்மளை நோட் பண்ணுவார். இப்ப ஒரே ஒரு விஷயத்துல தவறி போன மோசே பிசாசு அவனுடைய அடக்காராதனையில வந்து பிரச்சனை பண்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆனாலும் ஆண்டவர் அவனுடைய தூதன் மூலமாக காரியத்தை சரிப்படுத்தினார். சரி, கடைசியா ஒன்று, இப்படி பிசாசு நமக்கு விரோதமா இப்படி செஞ்சு நம்மிடத்துல ஏதாவது ஒரு குறை கண்டுபிடிச்சு ஒரு பாயிண்ட் நம்ம கிட்ட கிடைக்குமா அப்படிங்கறதுல ஓயாம பார்த்துட்டு இருக்கான், ஓயாம பார்த்துட்டு இருக்கான். இயேசு கிறிஸ்து தைரியமா சொன்னார், அவனுக்கு என்னிடத்துல ஒன்றும் இல்லை. ஆனால் பிசாசு நம்ம கிட்ட ஏதாவது ஒரு பாயிண்ட் நம்ம வாழ்க்கையில போட்டு அந்த ஒரு விஷயத்தை வச்சு தூக்கி நரகத்துல தூக்கிட்டு போயிடலாமான் பார்க்கலாம். அனனியா சப்பீராட்ட அது அவன் சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு, முடிச்சிருச்சு. சவுளுடைய வாழ்க்கையில அவன் வெற்றி கண்டுட்டான், அவங்க வாழ்க்கையில முடிஞ்சிருச்சு, எல்லாம் வெற்றிகரமா பிசாசு ஜெயிச்சுட்டான், அவங்கள நரகத்துக்கு தான் போயிட்டாங்க. இப்படி இருக்கும் பொழுது நம்ம செய்ய வேண்டிய காரியம் அதை மட்டும் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 12:10-11.
அப்பொழுது
வானத்திலே ஒரு பெரிய சத்தம் உண்டாகி,
இப்பொழுது ரட்சிப்பும் வல்லமையும்,
ரட்சிப்பும் வல்லமையும்
நமது தேவனுடைய ராஜ்யமும்,
நம்முடைய தேவனுடைய ராஜ்யமும்,
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும்,
அவருடைய கிறிஸ்துவின் அதிகாரமும்
உண்டாயிருக்கிறது. இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
இரவும் பகலும் நம்முடைய தேவனுக்கு முன்பாக,
நம்முடைய சகோதரர் மேல் குற்றம் சுமத்தும் பொருட்டு
அவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன்
தாழ தள்ளப்பட்டு போனான். மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல்
ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினாலும்
தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள்.
ஜெயிச்சவங்களை பத்தி போட்டு சவுல் தோத்துட்டாங்க, அனனியா சப்பீரால் தோத்துட்டாங்க, ஜெயிக்கல, மடிந்து மரணத்தை சந்தித்து நரகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் ஜெயித்தவர்களை குறித்து இங்க வேதம் சொல்லுது, நம்முடைய சகோதரர் மேல் இரவும் பகலும் குற்றம் சாட்டுகிறவனாக இவன் இருக்கிறான். தேவ பிள்ளைகள் மேல் இரவும் பகலும் நைட் அண்ட் டே நம்மளை நோட் பண்றான். ஏதாவது ஒரு விதத்தில் ஆண்டவர்கிட்ட நம்மளை குற்றப்படுத்தி நம்மளை ஆண்டவருக்கு ஆகாதவளாய் மாற்ற முடியுமா, ஆண்டவரை விட்டு பிரிக்க முடியுமா அப்படின்னு இரவும் பகலும் நோட் பண்ணிட்டே இருக்கிறா, என்ன விஷயத்தை நம்ம என்ன பண்றோம். அப்படி செய்யும் பொழுது அவனை ஆண்டவர் சொல்றாரு, இங்கே அவன் தாழ தள்ளப்பட்டு போயிட்டான். எப்படி கிறிஸ்துவின் சிலுவை மரணத்திற்கு பிறகு இவன் தள்ளப்பட்டுட்டான், ஆனால் அந்த கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நடந்திருந்தாலும் அவன் தள்ளப்பட்டிருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கு நம்மளுடைய பிரயாசம் இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா சவுளுடைய காரியத்தில் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கிறிஸ்துவின் சிலுவை மரணம் நடக்கல, ஓகே. ஆனால் அனனியா சபீரால் விஷயத்துல சிலுவை மரணம் நடந்த பிறகு நடந்த விஷயம் இது. அப்படி இருக்கும் பொழுது இவங்க தோத்து போயிட்டாங்க. சிலுவை மரணம் பிசாசை தாழ தள்ளினாலும் அதை அப்பியாசம் பண்ணுகிறவர்கள் தான் அதை ஜெயிப்பார்களே தவிர அதை பயன்படுத்த தவறுகிறவர்கள் தோத்து போவாங்க. இப்ப இவங்க எப்படி ஜெயித்தாங்க, ஆட்டுக்குட்டி மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் தங்கள் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள். இதுதான் நமக்கு இருக்கிற ஒரே வெப்பன். இதுதான் உங்க வாழ்க்கையில பிசாசு ஏதோ ஒன்று தூக்கி போட்டுட்டான், ஒரு கசப போட்டுட்டான், ஒரு கோபத்தை போட்டுட்டான், ஒரு வைராக்கியத்தை போட்டுட்டான், ஒரு பொய்ய போட்டுட்டான், ஏதோ ஒன்று தூக்கி உங்களுக்குள்ள போட்டுட்டான். அதை நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க. இப்ப அவங்க மேல டாமினேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இப்ப நம்ம எடுக்க வேண்டிய அவனை ஜெயிச்சே ஆகணும். ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல அவன் போட்டுட்டான், அவனுடைய காரியம் ஒன்று இருக்குது, அதை ஜெயித்தே ஆகணும். உங்களுக்கே தெரியுது இந்த காரியம் இது ஆண்டவருக்குரிய காரியம் கிடையாது, இந்த பிசாசுக்குரிய காரியம் லைஃப்ல இருக்குது. உங்களுக்கு ஏதோ ஒண்ணு உங்களுக்கு தெரியுது, இந்த சிந்தனை, இந்த வார்த்தை, இந்த செய்கை, இந்த நடக்கை, ஏதோ ஒரு வாழ்க்கையில் இருக்கிற ஏதோ ஒரு விஷயம், இது ஆண்டவருக்கும் இதுக்கு சம்பந்தம் கிடையாது. இந்த காரியத்தும் இது பிசாசனுடைய காரியம், இதுல ஆண்டவருக்கு கண்டிப்பா சம்பந்தம் இருக்காது. இப்படி ஏதோ ஒண்ணு உங்க லைஃப்ல உங்களுக்கு தெரியுது. இயேசு சிலுவையில் மரித்து விட்டார், அவன் தாழ தள்ளப்பட்டுட்டான், ஆனாலும் உங்கள் வாழ்க்கையில ஒண்ணு இருக்குது. இங்கதான் ஆண்டவர் சொல்றாரு, ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை நீ மேற்கொள். உடனே செய்ய வேண்டியது நமக்காக சிலுவையில் சிந்தின அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால், இயேசுவே உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க, உடைய ரத்தத்தினால் என்னை கழுவுங்க. கழுவப்படணும், நீங்கள் கழுவப்படணும், ஒவ்வொரு நாளும் கழுவப்படணும். பிசாசு உங்களை மேல ஏதாவது ஒன்னு தூக்கி உள்ள போட்டுட்டான், நீங்க ரிசீவ் பண்ணிட்டீங்க, உடனே அதற்கு மனஸ்தாபப்பட்டு கழுவப்படு ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும். சாட்சியின் வசனம், அதுதான் வேத வசனம். வேத வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கடந்த சில வாரத்துக்குள்ள போன வாரத்துக்குள்ள எடுத்து நினைக்கிறேன், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு நம்மை சுத்திகரிக்கும். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தினைக்கு நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார். உடனே கழுவப்படுங்கள், அவருடைய நாமத்தினாலே நீங்கள் பாவ மன்னிப்பை பாவறிக்கை பண்ணி ஒப்பு கொடுங்கள். நீங்க கிளீன் ஆயிட்டீங்கன்னா அவனால் ஒருபோதும் உங்களை மறுபடியும் குற்றப்படுத்த முடியாது, நீங்க ஜெயிச்சிட்டீங்க. ஆனா உங்களை கிளீன் பண்ணாம விட்டுட்டீங்கன்னா அவன் ஜெயிச்சிருவான், நாளடைவில் உங்களை டாமினேட் பண்ணிக்கிட்டே போவான், ஒரு லெவல்ல நீங்க வெளியே வர முடியாத லெவலுக்கு கொண்டு போய் ஜெயிச்சிருவான். அதனாலே தேவ பிள்ளைகள் என்றைக்குமே சென்சிட்டிவா இருக்கணும், அலர்ட்டா இருக்கணும். ஒரு சின்ன காரியம் பிசாசு உங்க மேல போட்டாலும் அது உடனே பார்த்து கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டுட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. டெய்லி கழுவப்படுங்க, டெய்லி உங்களை பரிசுத்தமா பாத்துங்க. ஒரு சின்ன விஷயம் வந்தால் உடனே டக்கு டக்கு டக்குன்னு கிளியர் பண்ணிக்கிட்டே வாங்க, அப்படியே ஓடி 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 பரலோகத்துக்குள் பிரவேசிடலாம். நம்ம கேர்லெஸ்ஸா இருந்துட்டோம்னா அவன் நம்மை மேற்கொண்டுடுவான். நம்ம சிலுவை நம்முடைய வாழ்க்கை மரணத்தை சந்திக்கிறதோ அல்லது கிறிஸ்துவின் வருகையோ, அது ரெண்டுக்கு முன்னால் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு வார்த்தை, இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இந்த சாட்சி நம்மளும் சொல்லி இந்த உலக ஓட்டத்தை நம்ம முடிக்கணும். அவங்க வரான், அவனுக்கு என்கிட்ட ஒண்ணும் இல்லை. இந்த சாட்சியோடு நம்ம வாழ்க்கை முடியணும், அதுதான் நம்மை நித்தியத்தில் சேர்க்கும். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. இன்றைக்கு அநேக நெகட்டிவான சாட்சிகளும் நல்ல காரியங்களும் எல்லாவற்றையும் நாம் எச்சரிப்பு உண்டாகும்படி நம்ம கவனிச்சோம். இயேசு கிறிஸ்து அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பதாக சீஷர்களை ஆயத்தப்படுத்தினார், அதன் நடுவில் தன்னை குறித்து அழகான சாட்சி சொன்னார். உலகத்தின் அதிபதி என் மேல் ஆதிக்கம் செலுத்த நினைச்சு என்கிட்ட வரான், ஆனா அவனால ஒன்னும் பண்ண முடியாது. ஏன், அவனுக்கு எங்கிட்ட ஒண்ணுமே கிடையாது. அவன் என்னை குற்றப்படுத்துகிறதற்கான ஒரு முகாந்திரமும் என் வாழ்க்கையில நான் இடம் கொடுக்கவில்லை. அவனால என்னை எந்த விஷயத்திலையும் நாம பாயிண்ட் அவுட் பண்ண முடியாது. நான் 100% பியூர், நான் 100% பெர்ஃபெக்டா இருக்கிறேன். எந்த விஷயத்திலும் அவனால் என்னை குற்றப்படுத்த முடியாது. சேலஞ்ச். இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு வைத்திருக்கிற முன்மாதிரி, இதுதான் அவர் காண்பிக்கிற முன்மாதிரி. அனனியா சப்பிராள் ஆதி சபையில் எழுப்புதலின் காலத்திலே ரட்சிக்கப்பட்டு சபைக்குள் வந்தவர்கள், பிசாசு பொய் என்கிற ஒரு காரியத்தை, பண ஆசை என்கிற ஒரு காரியத்தை முதல்ல உள்ள போட்டான். அந்த பண ஆசை என்கிறதை அவன் உள்ளத்திலே போட்டதை ரெண்டு பேருமே, கணவன் மனைவி ரெண்டு பேருமே பிடிச்சுக்கிட்டாங்க. அந்த பண ஆசை கடைசியில் பொய்யாய் மாறியது. இது ரெண்டுமே அவங்க சாதாரணமா நினைச்சாங்க, நம்ம ஃபியூச்சருக்கு பிரயோஜனப்படுமே இந்த பணம், அப்படித்தான் நினைச்சாங்க. அவங்க என்ன நல்லது சாதாரணமா நினைச்சாங்க, நம்ம பணத்தை நம்ம வீட்டு நம்ம நிலத்தை நாம வித்தோம், நம்ம பணம் அதை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறது என்ன தப்பு, நம்ம யார் பணத்தை அபகரிக்கலையே, நம்மளது தானே இது. ஆனா அங்க பின்னால சாத்தான் இருக்கிறது அவங்களுக்கு தெரியல. அந்த பண ஆசைக்கு பின்பாக, அந்த பொய்க்கு பின்பாக ஒரு பிசாசு நின்று கொண்டிருக்கிறது அவங்களுக்கு தெரியல. சாத்தான் அவங்க இருதயத்தை நிரப்பி இருக்கிறதை அவங்களுக்கே தெரியல. அவங்க நினைச்சாங்க என்ன சாதாரண விஷயம், ஆனா சாத்தான் அந்த இருதயத்தில் நிறைஞ்சிருந்தான். ரெண்டு பேருமே அகால மரணம் அடைந்து ஸ்பாட்லேயே நரகத்துக்கு போனாங்க. எவ்வளவு துக்ககரமான ஒரு காரியம். சவுல் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட முதல் ராஜா. ஆண்டவர் அவனை அற்புதமாய் தெரிந்து கொண்டார். ஒரு கசப்பு, ஒரு எரிச்சல், ஒரு பொறாமை அவன் உள்ளத்தில் பிசாசு தூக்கி போட்டான். அந்த எரிச்சல் காய்மகாரமாய் தாவீதை பார்த்த மறுநாளிலே பிசாசுக்கு டோர் ஓபன் ஆயிடுச்சு. ஒரு தேவ பிள்ளையை விரோதிக்கிறவன் மேல் பிசாசு ஆதிக்கம் செலுத்துகிறான். கசப்பு வைராக்கியத்தை ஒரு தேவ பிள்ளை இன்னொரு நபர் மேல் நம்ம வைக்கும் பொழுது பிசாசு அவர்கள் மேல் ஆதிக்கம் செலுத்துகிறான் என்பதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அவங்க வாழ்க்கைக்குள் பிசாசு நுழைவது ரொம்ப ஈஸி, சுலபமா நுழைஞ்சிருவான். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் யார் மேலேயும் நமக்கு கசப்பு, கோபம், வைராக்கியம் இருக்கக்கூடாது. அது இருக்குதுன்னா நான் டைரக்டா சொல்றேன், பிசாசு அந்த நபருக்குள் சுலபமா நுழைஞ்சிட முடியும். ஜாக்கிரதையா இருக்கணும். பிசாசு உள்ள நுழைஞ்சு அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வச்சான், அதுதான் ஆச்சரியமான விஷயம். வெளியில் அவனை நல்ல விசுவாசியா காமிக்க வச்சான், தீர்க்க தரிசி மாதிரி காமிச்சான், ஆனா உள்ள இருக்கிறதோ வேற ஆவி. ஆனா அது ரொம்ப நாள் அது ஓடல. சீக்கிரத்திலேயே தன் சுபாவத்தை பிசாசு காமிச்சது. ஜாக்கிரதையா இருக்கணும். கசப்பு, எரிச்சல், கோபம், வைராக்கியம், இது பிசாசனுடைய நேரடி ஆயுதம். உள்ளே நுழைவதற்கான ஒரு வாசல் திறக்கப்படும். சவுலுடைய வாழ்க்கையும் தற்கொலையோடு முடிந்தது. நரகத்துக்கு போயிட்டான். யோசுவா இந்த பிரதான ஆசாரியின் அழுக்கு வஸ்திரம் பிசாசு குற்றம் சாட்டினான். மோசே தன் வாழ்க்கையவே ஆண்டவருக்காய் அர்ப்பணித்த ஒரு தேவ மனுஷன், சாந்த சொருபி, உலகத்தில் இருந்த மனுஷர்களிலேயே சிறந்த சாந்த குணம் உள்ளவர். ஆனால் அவனையே பதட்டப்படும்படிக்கு பிசாசு வைத்தான். ஜனங்களின் மூலமாய் தூண்டப்பட்டு பதட்டமடைய வைத்து கண்மலையை பார்த்து பேச வேண்டி இவன் அடிக்கும்படி முற்பட்டான். அது அவனுடைய கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கிறதையே தடுத்து போட்டது. எவ்வளவு பெரிய ஒரு இழப்பு பாருங்க. அத்தனை வருஷம் பாடுபட்டும் அந்த கானானுக்குள்ள கால் வைக்க முடியல. இது எதற்கு அடையாளம்? எத்தனை வருஷம் ஆண்டவருக்காய் வாழ்ந்தும் கடைசியில் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறு வந்து கிறிஸ்துவோடு பேச வேண்டிய நாம் அவரை அடித்து விடுவோமானால் பரம கானானாகிய பரலோகத்திற்குள் நம்ம பிரவேசிக்கவே முடியாது. தேவ பிள்ளைகளே, ஜாக்கிரதையோடு உங்கள் வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்க. எவ்வளவு வருஷம், 80 வருஷம், 40 வருஷம் ட்ரைனிங், 40 வருஷம் கடுமையான தியாகத்தோடு செய்த ஊழியம் கடைசியில் கானானுக்குள் கால் வைக்க முடியலையே. எத்தனை வருஷம் ஆண்டவருக்கு, 40 வருஷம் ஆண்டவருக்காய் வாழ்ந்தாலும் ஆனால் கடைசியில் ஆண்டவரை பார்த்து பேச வேண்டிய நாம் அவரை மறுபடியும் சிலுவையில் அறைந்து விட்டால் பரலோகத்துக்குள் கால வைக்க முடியாதே. கவனமா இருக்கணும். பிசாசு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு குறைவை கொண்டு வந்து போடும் பொழுது அவன் குற்றம் சாட்டுகிறான். உடனே தேவ பிள்ளைகளாகி நாம் செய்ய வேண்டியது, மரணம் நேரிடுகிறதா இருந்தாலும் அதற்கு தப்பும்படி நம்முடைய ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை ஜெயிக்க வேண்டும். ஜெயிக்கணும், ஜெயிக்கணும், ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளிலும் கிறிஸ்துவின் ரத்தத்தை கொண்டும் அவருடைய வேத வசனத்தை கொண்டும் ஜெயிக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஜெயமுள்ள வாழ்க்கை. நம்முடைய மரணம் அடைகிற நேரத்தில் அல்லது கிறிஸ்துவின் வருகை நேரத்தில் நம்ம தைரியமா சொல்லணும், இதோ உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை, அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, நான் பெர்ஃபெக்டா இருக்கிறேன், நான் பியூரா இருக்கிறேன், அவன் என்னை குற்றப்படுத்தவே முடியாது. ஸ்தோத்திரம். எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் இந்த நாடிலும் ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு எச்சரிப்புண்டாகும்படியாக எங்கள் கண்களுக்கு மறைவிலை நடக்கிறதான காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்ததற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே, நாங்கள் எவ்வளவு கவனமாய் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த வசனங்கள் எங்களை புடமிட்டுக் கொண்டிருப்பதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுது கேட்டவர்கள், இனி கேட்க போகிறவர்கள் ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளை கொண்டு ஆண்டவர் புடமிடுவதற்காக ஸ்தோத்திரம். ஆயத்தப்படுத்துங்க. பரலோகத்தை ஒருவராகிலும் இழந்து விடக்கூடாது. இந்த செய்தியை கேட்கிறவர்கள் ஒருவராகிலும் கானானுக்குள் பிரவேசிப்பதை இழந்து விடக்கூடாதப்பா. அத்தனை பேரும் கானானுக்குள் பிரவேசிக்க வேண்டும். ஆசீர்வதிங்க, காத்துக் கொள்ளுங்க. துதி கன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். இப்பொழுது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை